எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் நீதான் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த நாளிலே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக கூட்டி சேர்த்ததுக்காக சொல்றோம். இஸ்ரவேலின் தூதிகளின் மத்தியிலே நீர் வாசமாயிருக்கிறேன். நீ நேற்றும் இன்று என்று மாறாத தேவனாயிருப்பதற்காக சோத்திரம். உம்முடைய கிருபைகள் இறக்கம் தயவுக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர். உலக தோற்றத்துக்கு முன்னதாக எங்களை தெரிந்து கொண்டீர். இந்த கடைசி காலத்தில் நீர் எங்களை மாம்சத்திலே கொண்டிருக்கிறீர். இம்மட்டும் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி இயேசுவே. சோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக உமக்கு சோத்திரம். எங்களுக்கு கொடுத்த விசுவாச நம்பிக்கைக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக நீர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களை கொண்டுள்ள தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்கும் பொழுது மகிமையிலே உம்மை சந்திப்போம் என்ற நம்பிக்கையை நீர் கொடுத்திருப்பதற்காக சோத்திரம். இங்கே முழங்கால் போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நீர்தாமே பாதுகாத்துக் கொள்ளுவீராக. நாங்கள் தியானிக்க போற வார்த்தைகளோடு உடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. வசனத்தை கேட்பதற்கு தடையா இருக்கிற சத்துருடைய கிரியைகளை அப்புறப்படுத்தும். காலதாமதமாய் வருகிற உடைய பிள்ளைகளை சந்தித்து உணர்வை தந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியான கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவளாக காத்திருக்கத்தக்கதாக இயேசுவே நீர் உதவி செய்யும். தியானிக்க போற வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அது எங்களுடைய உள்ளத்திலே இடம்பெறத்தக்கதாக கிருபத்தார். நீர் எதற்காக நீர் வார்த்தையை அனுப்பிடுறோ அந்த நோக்கம் அந்த சித்தம் நிறைவேறத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாயிரம் ஆசீர்வதியும் கத்ரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாகம் ஆதியாகமம் 24 அதிகாரம் 1-7 வசனங்கள். ஆதியாகமம் 24 அதிகாரம் 1-7 வசனங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று உனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். உட்காரும். ஆதியாகமம் 24 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான்.
சரி, போதும். இந்த ஆதியாகமம் 24 அதிகாரம் நமக்கு நன்றாக தெரியும். ஐசக் ரெபேக்கா விவாகத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கடந்த திங்கட்கிழமையில நான் இந்த தான் மெசேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் லாங்கா இருந்துச்சு. கல்யாணத்தில் 20 நிமிஷத்துக்கு மேல மெசேஜ் கிடையாது. அதனால 20 நிமிஷத்துல இதை சொல்ல முடியாத அளவுக்கு அது கொஞ்சம் லாங்கா இருந்ததுனால வேற மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணேன். அதனால அந்த மெசேஜ வந்து இப்பொழுது நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். பிரசங்கத்தின் தலைப்பு என்ன வந்தால் எலியேசர்ஸ் கமிஷன். எலியேசருடைய ஊழியம், எலியேசர் கமிஷன், எலியேசருடைய ஊழியம். சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு இது நன்றாக தெரிந்ததா இருந்தாலும், நான் பலமுறை ரெபேக்காளை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் தயவுசெய்து கவனமாக கவனிக்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் அறிய முடியும். இந்த கடைசி காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அவருடைய வேலை என்ன, இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், வாட் ஜீசஸ் இஸ் டூயிங் நவ் என்பதை இதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாம் வந்து ஒரி பண்ணுகிறான், கவலைப்படுகிறான். ஏனென்றால் அவன் முதிர் வயது உள்ளவனானான் என்று போட்டிருக்கிறது. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். வயசானவுடனே சிலருக்கு கவலைகள் ஏற்படும். பொதுவாக எல்லாருக்குமே, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இன்னும் மேரேஜ் நடக்கல அப்படின்னு ஒரு கவலை ஏற்படும். 60 வயசு தாண்டின பிறகு அந்த எண்ணங்கள் அதிகமாக ஏற்படும். அதனால ஆபிரகாம் முதிர் வயதானான்னு 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். அதனால நமக்கு முதிர் வயது ஆகிவிட்டது, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய ஜாப் என்ன, அவங்க நல்ல வருமானத்தை சம்பாதிக்கிறாங்களா, நல்ல வசதியா இருக்கிறாங்களா, அவங்க வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது, இதுதான் பேரண்ட்ஸுடைய கவலை. பையன் நல்ல மாதிரி படிச்சு நல்லா முன்னுக்கு வருவானா, நல்ல வேலை பார்ப்பானா, நல்ல மாதிரி ஒழுங்குங்கிறமா குடும்பத்தை நடத்துவானா அப்படின்னு எதிர்பார்க்கும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் மேரேஜ் பண்ணி கொடுத்திருந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது, இப்படி அவங்களுக்கு இந்த குறைவுலாம் இருக்குதுன்னு சொல்ல பொழுது வயசான பிறகு அதிக ஒரினஸ் ஏற்படுகிறது. தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு ஒரினஸ் ஏற்படுகிறது. எல்லா விதமான பேரண்ட்ஸுக்கும் அவ்விதமாகத்தான் இருக்கும். அதே போலதான் இப்பொழுது என்ன வாசிக்கிறோம், 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தான்.
அவன் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். முதிர் வயதான உடனே ரிட்டையர்ட் ஆயிடுச்சோம், என்னமா பார்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். சில பேரண்ட்ஸுக்கு அப்படி கிடைக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடைக்கல. நான் எனக்கு நிறைய ஒரினஸ் இருக்குது, எனக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில யார் எனக்கு உதவி செய்தா, இல்ல யாரும் உதவி செய்யறதுக்கு இல்ல. என் மனைவிக்கு யாரும் ஹெல்ப் பண்ணதா, அதுவும் இல்லை. இதமா இருக்கும் பொழுது எப்படி இது கண்டினியூவேஷன் ஆகும்? இந்த ஒரினஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கும். ஆபிரகாமே கர்த்தர் எல்லாத்திலும் ஆசீர்வதித்திருந்தார், ஒரு குறைவும் இல்லை. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் இப்பொழுது மகனை குறித்து அவனுக்கு ஒரு ஒரினஸ் ஏற்படுகிறது. Worried about the promise, சொல்லப்போனால் வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் வந்து ஒரி பண்ணுகிறான். என்ன ஒரி பண்ணுகிறான் என்றால், உன்னுடைய அறையில் இருந்து ஒரு பெரிய சந்ததி வரும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ உன் இனத்தையும் உன் ஜனங்களையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன், மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் யூ, முன்னிடத்திலிருந்து அதிக ஜனங்கள் வெளிப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறும்? நிறைவேறுவதற்கு இப்பொழுது எந்த சான்ஸும் இல்லையே. நமக்கு வயசாகிவிட்டது, முதிர் வயது உள்ளவனானான். இதை நம்முடைய மகன் வந்து ஐசக்கு வந்து இப்பொழுது ஐசக்கு 40 இயர்ஸ் ஆகிவிட்டது. 40 இயர்ஸ்ல தான் அவனுக்கு மேரேஜ் நடந்தது. அவனுக்கு இன்னும் ஒரு பெண் கிடைச்சதில்லை, அவனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகவில்லையே என்று சொல்லி அவனுக்கு ஒரினஸ் வந்தது. அப்படியானால் இந்த வாக்கு தத்தம் எப்படி நிறைவேறும்? அவனுக்கு ஒரு ஒய்ஃப் வந்தாதான், அவனுக்கு வந்து ஒரு பிள்ளைகள் பிறந்தாதான் ஒரு சந்ததி வரும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆதியாகமம் 12:3 உன் நீ வந்து உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். எப்படி அந்த பெரிய ஜாதி வரும்? இவருக்கு 40 இயர்ஸ் ஆகிவிட்டது, இன்னும் மேரேஜ் நடக்கலையே. பாருங்க, he is worried about the promise of many nations coming forth from his lines. அவனுடைய அறையில் இருந்து ஒரு பெரிய ஜாதியானது புறப்படும் என்று சொல்லுகிற அந்த வேத வசனம் எப்படி நிறைவேறும்? ஐசக் ஹேஸ் நோ வைஃப். ஐசக்கு இப்பொழுது வாங்க மனைவி இல்லை, அவன் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறான், அவனுடைய சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு போயிருக்கிறான், அவன் வந்து தன்னுடைய ஹோம்லேண்ட் விட்டு அவன் வெளியேறி இருக்கிறான், எல்லாமே வந்து வித்தியாசமான ஒரு கண்ட்ரியில் அவன் இருக்கிறான், எல்லாத்தையும் விட்டு அவன் புறப்பட்டிருக்கிறான், அந்நிய தேசத்திலே பரதேசியை போல அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான், அவன் எல்லா பிளஸிங்கும் அவனுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா ஒரு காரியம் நடக்கல, இந்த பிராமிஸ் எப்படி நிறைவேறும்? பிராமிஸ் சொல்லுகிறது உன்னை அதிக பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆனால் அப்படி நிறைவேறும். இந்த ஈசாக்கு இன்னும் மனைவி வரவில்லையே அப்படி என்று அவன் யோசிக்கிறான். சில பேரண்ட்ஸ் அதுதான் அப்படி யோசிப்பாங்க. ஆனா சர்ச்சுக்கு வரணும்னா ஸ்பாட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாலு வீடு தான் தள்ளி இருக்கு, நாலு வீடு இல்ல ரெண்டு மூணு வீடு தான் இருக்கு, ரெண்டு மூணு பிளாட் இருக்கான், அது வர்றதுக்கே ரொம்ப கடினப்பட்டு வந்தா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் ஆராதிப்பதில் பாட்டு பாடுவதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, அறவே கிடையாது. மெதுவா ஆடி 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 வந்தா எப்படி கர்த்தர் அற்புதம் செய்வார்? கர்த்தர் ஆராதிக்க மனசில்லாதவங்களுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்வார்? நம்மகிட்ட என்ன ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்காதவங்களுக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்ய முடியும்? கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யணும், ஆனா நம்மகிட்ட என்ன ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே. பசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் இல்ல? நமக்கு பசுத்த ஆவி இருந்தா உணர்த்துவார், பசுத்த ஆவி இல்லைன்னா உணர்வு வராது. அதனால பாருங்க, இப்பொழுது அவனுக்கு ஒரினஸ் என்னவென்றால், நமக்கு வந்து நம்ம மகனுக்கு வந்து மேரேஜ் ஆகல, எப்படி அந்த சந்ததி வரும்? தேவனுடைய வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறும் என்று வயது முதிர்ந்த நேரத்திலே அவனுக்கு அந்த யோசனை வருது. எங்கன்னா இருந்தா கொஞ்சம் இதா இருக்கு, வயசு ஆகும் பொழுது இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஊழியத்தை யார் கேரி பண்ணுவாங்க? இந்த ஊழியத்தை யார் கண்டினியூஸ் பண்ண முடியும்? எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறது, யார் ஹெல்ப் பண்ண முடியும்? அதனால அதிகமாக நினைக்கும் பொழுது, என் மனைவி வந்து அதிக ஓல்டு ஆகும் பொழுது அவளுக்கு வீட்டுக்காரங்களில் யார் உதவி செய்வா? எல்லாம் நானா தான் செய்ய வேண்டியிருக்குது, எல்லாமே நானா தான் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி அவிதமான ஒரு ஃபீலிங் ஏற்படும். அதை யார் கண்டினியூ பண்ண முடியும், யார் அசிஸ்டன்ட் பண்ண முடியும்? இப்பொழுது அவனுக்கு அதிகமான ஒரு ஒரினஸ் ஏற்பட்டது, ராத்திரி பகலாக அவனுக்கு அந்த ஒரினஸ் ஏற்பட்டது. ஏனென்றால் அவன் முதிர் வயதானான் பைபிள போட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதனால அவனுக்கு எப்படி அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும், அந்த ப்ராமிஸ் எப்படி நிறைவேறும் என்று அந்த ஒரினஸ் ஏற்பட்டது. அதே போல நமக்கு எல்லாத்துக்குமே ப்ராமிஸ் இருக்கு, எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் ப்ராமிஸ் வச்சிருக்கிறார். இந்த ப்ராமிஸ் இன்னும் நிறைவேறலையே, 40 இயர்ஸ் ஆகிவிட்டது இன்னும் நிறைவேறலையே. இந்த ஒரினஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோமே. அவன் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய மதம் அவன் விக்கிரக வழிபாடு செய்கிறவன், அதனால எல்லாத்தையும் விட்டு யோர்தான் நதியை தாண்டி இந்த கேனன் லேண்ட் ஆஃப் கேனன் தேவன் காண்பித்த அந்த தேசத்துக்கு வந்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது அந்த ப்ராமிஸ் இருக்கிறது, எல்லா பிளஸ்ஸிங்கும் இருக்கிறது, ஆனால் எப்படி அந்த ப்ராமிஸ் நிறைவேறும்? அல்லேலூயா. அதே போல நம்ம வந்து நம்முடைய எல்லா விதமான மார்க்கங்களை விட்டு நம்ம உலகத்தை விட்டு நம்ம இன்னைக்கு ப்ராமிஸ் லேண்ட் வேடக்காடு, இந்த வேர்ட் ஆஃப் காட் நம்முடைய ப்ராமிஸ் லேண்டுக்கு வரும் பொழுது நமக்கு ஆண்டவர் நிறைய ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார், நிறைய பிளஸிங் ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார். ஆனா இது எப்படி நிறைவேறும்? எனக்கு ஓல்ட் ஏஜ் ஆகிவிட்டது என்று அந்த ஒரினஸ் ஏற்படுகிறது. அதனால அவன் வந்து அதிகமாக நினைக்கும் பொழுது இப்பொழுது தன்னுடைய வீட்டு விசாரிப்புக்காரனை பார்த்து அவன் சொல்லுகிறான்.
அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி,
வயதில் மூத்தவனும் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் எஜமான் ஸ்டீவர்ட், அந்த ஸ்டீவர்ட குறிச்சு வேலைக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் அதிபதி. அந்த காரியக்காரனை அந்த ஸ்டீவர்டை அழைத்து என்ன சொல்லுகிறான் என்றால், நீ வந்து என்னுடைய குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று அங்க சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். வரி பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதாது, செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? சிலர் ஒரினஸ்லே அப்படி ஒரினஸ்லே இருப்பாங்க. நம்ம என்ன ஸ்டெப் பண்ணணும் அதை நம்ம செஞ்சு பார்க்கணும். நம்ம பார்ட்ஸ் என்ன? ஆண்டவருடைய பார்ட்ஸ்னு ஒன்னு இருக்கு, நம்ம பார்ட்ஸ்னு ஒன்னு இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய பாகத்தை நம்ம செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டிய பாகத்தை அவர் செய்தார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய பாகம் என்ன? ரீட் த பைபிள் என்ட்ரி. பைபிள் படிக்காம ஜெபிக்காம இந்த இடத்துல யாரும் நிக்க கூடாது. இந்த இடத்துல நிக்கணும்னா பைபிள் படிச்சு ஜெபிச்சாதான் இந்த இடத்துல நிக்க முடியும். பைபிள் படிக்க மனசு இல்ல, ஜெபிக்க மனசு இல்லாதவங்க இந்த புல்பிட்ல நிக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை தியானிக்க மனசு இல்ல, ஜெபம் பண்ண மனசு இல்ல, அறவே மனசு இல்லாதவங்க எப்படி இந்த இடத்துல இருக்க முடியும்? அதே போல நம்ம செய்ய வேண்டிய பார்ட்ஸ் என்னவென்றால் ரீட் த பைபிள் என்ட்ரே. அதுல என்ன கஷ்டம் இருக்குது? அதை நம்ம செய்யாம இந்த ஒரு பசுத்த இடத்துல இருந்து நம்ம வந்து நிக்க முடியாது. நிக்க நம்ம தகுதி இல்லாதவளாக மாறிவிடுகிறோம். அதனால நம்ம பார்ட்ஸ் ஒண்ணு இருக்குது, ஆண்டவர் பார்ட்ஸ் அற்புதத்தை செய்வது. நம்ம பார்ட்ஸ் வந்து ரீட் த பைபிள் என்ட்ரே, ஜெபத்தினால ட்ரை பண்ணுவது, கர்த்தர் என்ன லீட் பண்ணுகிறாரோ அதை நம்ம செய்வது. யோசேப்பு எதை எதை செய்தாரோ அதெல்லாம் கர்த்தர் அங்கே வாய்ச்ச பண்ணினார். ஆமென்.
ஆமென்.
ஒன்னும் செய்யாம சோம்பேறியா வீட்டுல இருந்து படுத்து படுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டே இருந்தா ஆண்டவர் உதவி செய்வாரா? அவன் போயிட்டு ஒரு வேலையை செய்யறான், அதுல உண்மையா இருக்கிறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதனால எதை செய்தானோ அதையெல்லாம் அவன் செய்யாம ஒண்ணுமே செய்யாம இருந்தா எப்படி ஆண்டவர் வாய்ச்ச பண்ணுவார்? அதே போல அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடலுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். நம்ம வந்து மத்திய ஆறாவது 33-34 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடு, ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. அதுக்கு தான் இன்னைக்கு என்ன புரோகிராம் இருக்கு, இன்னைக்கு என்ன வேலை செய்யணும் அதை நீ செய்ய, அந்தந்த நாளுக்கு அதிலிருந்து பாடு போதும். ஆண்டவர் நீதி அற்புதத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா. பைபிளும் படிப்பதில்லை, ஜெபிப்பதும் இல்லை, எந்த ஜாப்பும் பண்றதில்லை. இதை கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார்னா நம்ம பார்த்து நம்ம செய்யாம அவர் பார்த்து அவர் எப்படி செய்யணும்? நம்ம பார்த்துன்னு ஒண்ணு இருக்கு, தண்ணீரை கொண்டு நீங்க கச்சாடியில ஊத்துங்க, அது உங்க பார்த்து. அதை தண்ணீரை திராட்சியரசமா மாற்றுவது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. வலைய நீ ஆழத்துல கொண்டு போடு, உன்னுடைய பார்த்து வலைய போட வேண்டியது, என்னுடைய பார்த்து தெரியலான மீன்களை கொடுப்பது. ஹல்லேலூயா. அதனால நம்முடைய பாகன்னு ஒண்ணு இருக்கிறது, அதை நம்ம முதலாவது செய்யும் பொழுது அவர் அற்புதத்தை செய்தார். ஆமே. சோம்பலா இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கும்பொழுது 30 வயசு வரைக்கும் தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படி இருந்தார். பின்பு 3.5 வருஷம் கிராமத்தோடு பட்டணங்களோடு சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசு கிறிஸ்து ஐடலா இருக்கல, ஒரு நாளையும் அவர் வேஸ்ட் பண்ணல. நம்ம ஐடலா இருந்து கொண்டு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி இருந்து கொண்டிருப்பது தேவனுக்கு சித்தமா? நம்முடைய பாட்டுன்னு ஒண்ணு இருக்கிறது. அதனால அவன் என்ன செய்யறான் என்றால் அந்த எலியேசரை கொண்டு வருகிறான். அந்த எலியேசரை குறித்து ஆவியாமன் 15 அதிகாரத்தில் அங்கே கர்த்தர் அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, இந்த எலியேசர் தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் கூட இருக்கிறான், அவன் என் வீட்டில் பிறந்தவன், அதனால அவன் தான் இந்த வாரிசா வரட்டுமான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவன் கிடையாது, உன்னுடைய மனைவி சாராள் மூலமாகவே அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவார் என்று சொன்னார். ஆமே.
ஆமே.
அதனால நான் இந்த பையனை அடாப்ட் பண்ணிக் கொள்கிறேன், ஃபேமிலியில அடாப்ட் பண்ணிக் கொள்கிறேன், இவன் மூலமாக அந்த சந்ததி வருமா என்று சொல்லும் பொழுது அந்த எலியேசர் மூலமா அந்த சந்ததி வராது, உன்னுடைய கர்த்தப்பிரத்தின் மூலமாக, உன்னுடைய மனைவியாகிய சாரால் மூலமாகவே அது வரும் என்று கர்த்தர் அங்கே ஆதியாம 15:2-3 நம்ம அவிதமாக வாசிக்கிறோம். ruler of the servants of the house, ella anga uliya kaalukkaram ul veetla 300 velakaarangalukku mela irukkranga ellarkume poruppu responsibility inda eliezer ku dhaan irukirathu. nalla oru keelpadigal ulla oru velakaaranaga eliezer irukkar, faithful servant over all that he had. That is a seabird. அவன் காரியக்காரனாக இருக்கிறான். அவன் மூலமாக அந்த சந்ததி வருமா? இல்ல. இப்பொழுது அவனை கூப்பிட்டு தான் சொல்லுகிறான், நீ போய் என்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு நீ பெண் கொள்ள வேண்டும், இந்த கானானிய இஸ்ரவேலிலே பெண் கொள்ளக்கூடாது. 3 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல்,
நீ என்னுடைய நான் குடியிருக்கிற இந்த கானானியர்கள், ஏவியர், எபூசியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், இவ்விதமான ஏழு ஜாதிகள் இருக்கிறது. இந்த ஏழு ஜாதிகளிலிருந்து நீ பெண் கொள்ளக்கூடாது. நீ என்னுடைய இனத்தாரிடத்திற்கும் நான் விட்டு வந்த தேசத்துக்கும் போய் அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாக கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான்.
இது நீ வந்து என்னுடைய தேசத்துக்கு போ, நான் எந்த தேசத்திலிருந்து வந்தேனோ அந்த தேசத்துக்கு போய் அங்கிருந்து என்னுடைய குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று நீ எனக்கு வந்து சத்தியம் பண்ணு என்று சொல்லி தொடையின் கீழே அவனுடைய கையை வைத்து இதமாக ப்ராமிஸ் பண்ணுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இங்க இருக்கிற கானானிய ஸ்திரிகள்கிட்ட வந்து நீ பெண் கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறான். அசைம்டு என்ற செய்தியிலே, வெக்கப்படுதல் என்ற ஒரு செய்தியிலே அவர் இதமாக சொல்லுகிறார். 1965 வருஷம் அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ஆப்பிரிக்காவுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அதிக ஆசைப்பட்டார். ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள் வந்து வார்த்தையை கேட்பதில் வாஞ்சியா இருக்கிறார்கள். தன்னுடைய லைஃப்ல இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மீட்டிங் அங்க ஆப்பிரிக்காவில் நடக்க போகுதுன்னு அவர் விசுவாசித்தார். He believed this was going to be the greatest meeting of his life. அதனால என்னுடைய ஊழியத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஊழியம் ஆப்பிரிக்காவிலே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவருடைய இதயத்தில் அவிதமான விருப்பம் இருந்தது. ஆனால் ஆப்பிரிக்காவுக்கு போக ட்ரை பண்ணும் பொழுது அவருக்கு விசா கிடைக்கல. கடைசியா அவருக்கு வந்து வேட்டைக்காரர் என்றதான அவிதமான காரியத்துக்காக அந்த பர்பஸுக்காக தான் அவருக்கு விசா கிடைத்தது. வேட்டைக்கு செல்வது, அவர் வந்து ஒரு ஹன்சர். அதனால அவருக்கு ஹண்டர் விசா, டூரிஸ்ட் விசா தான் கிடைத்தது. அவருக்கு டீச்சர் என்ற விசா கிடைக்கவில்லை. கூட்டங்களை நடத்துவதற்கு பிரசங்கியார் என்றதில் அந்த கவர்மெண்ட் அதை கொடுக்காதனால ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் அதை சம்மதிக்கவில்லை. அவர் மைண்ட்ல அப்படி நினைச்சார், நம்ம அந்த ஆப்பிரிக்கால போய் ஒரு கூட்டம் நடத்தணும்னா முதல்ல அந்த தடை வந்தது விசா கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவருக்கு டோர் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. நிறைய டோர் வந்து வாசல்கள் அடைக்க ஆரம்பித்தது. ஆனாலும் சிலர் வந்து பிரதர் பெனான வந்து எப்படியாவது பிரசங்கம் பண்ண வைக்க வேண்டும் என்று ஹால்லாம் புக் பண்ணிட்டாங்க, வாடகெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவர் ஹண்டருங்கர் அங்க போயிட்டு, அவர் டூரிஸ்ட் அங்க விசால போயிட்டு அங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லி கவர்மெண்ட் கொஞ்சம் அங்க ஏமாத்தி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அப்படி நடத்திடலான்னு அவங்களும் எதிர்பார்த்தாங்க. அதற்கு பிறகு அமெரிக்காவில் போய் அங்க ஆப்பிரிக்காவில் போய் இறங்கும் பொழுது அவருடைய விசால ஹண்டர் ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அதனால அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த மீட்டிங்கும் நீங்க நடத்தக்கூடாது. எனி ரைட் டு ஹேவ் தோஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே, அதனால எந்த மீட்டிங்கும் நடத்தக்கூடாது என்று அவருக்கு சொன்னதுனால எல்லா மீட்டிங்கும் கேன்சல் ஆகிவிட்டது. கொஞ்ச நாள் அவர் வந்து அந்த ஆப்பிரிக்க காடுகளிலே மலையிலே வேட்டையாடி சிங்கத்தை கூட ஷூட் பண்ணார். அவிதமாக வேட்டை பண்ணி வேட்டையாடி கொண்டு அமெரிக்காவுக்கு திரும்பி விட்டார். திரும்பின உடனே அவர் யோசிக்கிறார், என்ன நம்முடைய நோக்கம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிவிட்டது, நம்ம போட்ட பிளான் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிவிட்டது, ஏதோ ஒரு தவறு இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது. அவர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணினார். பைபிள் அவருக்கு முன்பாக திறந்திருந்தது. ஆனா விரல வைக்கும் பொழுது அங்க ஆதியாகமம் 24:7 வசனத்தில் அவர் விரல வைக்கிறார். அந்த விரல வைக்கும் பொழுது அதுல என்ன எழுதியிருக்குது, 7 வாசிக்கலாம்.
என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கிருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்.
அங்கிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார் என்ற அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது அவருக்கு அப்படியே புல்லரித்து போனது. நான் வந்து ஹன்சரா போனேன், ஆனா நான் வந்து ஹன் ஃபார் எ பிரைட், நான் ஒரு மனவாட்டியை வேட்டையாட வேண்டும், அதுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய பர்பஸ் அப்படி என்று அங்கே உதவி செய்கிற அங்கே அவர் அங்கே அதை படிக்கும் பொழுது அவருக்கு அவ்விதமான ஃபீலிங் ஏற்பட்டது. கர்த்தருடைய தூதனானவர் உதவி செய்வார் என்று எழுதியிருக்கிறது. ஆமே, கோ கெட் தட் பிரைட், நீ அந்த மனவாட்டியை கொண்டு வா. அங்க பியூட்டிஃபுல் ரெபேக்கா அங்க வருகிறான். எலியேசருடைய ஊழி அதுதான். எலியேசருடைய கமிஷன் என்னவென்றால் டு ஹண்ட் எ பிரைட் ஃபார் ஐசக், ஈசாக்கு ஒரு மனவாத்தியை தேடி கண்டுபிடித்துக் கொண்டு வருது. அதுதான் வந்து அந்த எலியேசருடைய கமிஷன், எலியேசருடைய ஊழியம் அதுதான். அதே போல பிரதமுடைய டியூட்டி அதுதான், அவருடைய ஜாப் அதுதான், அவருடைய பர்பஸ் அதுதான், ஒரு மனவாட்டியை கிறிஸ்துவுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு வருது. ஹல்லேலூயா. கால் அவுட் எ பிரைட், ஒரு மனவாட்டியை கொண்டு வருது. ஆனா இப்பொழுது அவர் அன்றைய ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு ஒரு கிரேட்டஸ்ட் மீட்டிங் நடத்த வேண்டும். எல்லா டினாமினேஷன் பீப்புளும், எல்லா டினாமினேஷன் ஊழியர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட வேண்டும். ஒரு மகத்தான ஊழியம் ஏற்பட்டு அந்த சாபனங்கள் வந்து ரிவைவல் அடைய வேண்டும். சாபனத்திலே ஒரு உயிர் மீச்சு ஏற்படணும், பெரிய காரியம் அங்க நடக்க வேண்டும் என்று அவர் அதிகமாக தீர்மானம் பண்ணி போனது அவருடைய பிளான் ராங்கா இருந்தது. சாபன சபையை உயிர்ப்பிக்க முடியாது, அது செத்து போய்விட்டது. அந்த சாபன சபைக்கு உதவி செய்ய வேண்டும், அங்கே ஒரு பக்தி விருத்தி ஏற்படுத்த வேண்டும், எழுப்புதல் ஏற்படுத்தி பெரிய மீட்டிங் நடத்தணும் போகும் பொழுது அவர் வந்து வெக்கப்பட்டு போய்விட்டார். அதனால்தான் வெக்கப்படுதல் என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் அவருக்கு என்ன சொல்றாருனா, உன்னுடைய ஊழியம் பெரிய கூட்டத்தை நேரப்படுத்தி சாபனங்களுக்கு உதவி செய்வது அல்ல. இப்ப மோகன் சிலாசரஸ் என்ன செய்வார், அவர் ஒரு சாபனத்துக்கு எழுப்புதல் ஏற்படுத்துகிறார். அப்படியாக பெரிய பெரிய கன்வென்ஷன் பீச்சர் என்ன செய்வது என்றால் எல்லா சாபனங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய எழுப்புதல் அந்த சாபனத்தின் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்று. அதான் எக்யூமினிக்கல் மூவ்மெண்ட். இது விதமான எக்யூமினிக்கல் மூவ்மெண்ட் செய்வது இது ஆண்டவர் அதுக்காக அழைக்கல, அவருடைய கமிஷன் அது அல்ல. பிரணாமுடைய கமிஷன் என்னவென்றால் ஒரு மனவாட்டியை அந்த சபைகளில் இருந்து வெளியே கொண்டு, சாபனத்திலிருந்து வெளியே கொண்டு, டு ஹண்ட் எ பிரைட் ஃபார் ஐசக், டு ஹண்ட் எ பிரைட் ஃபார் கிரைஸ்ட். அல்லேலூயா. உன்னுடைய ஊழியம் வந்து ஒரு மனவாட்டியை இயேசு கிறிஸ்துவுக்கு என்று கொண்டு வருவது, அது நீனா செய்ய முடியாது, கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. கோ ஃபெச் ஃபார் மீ எ பிரைட். பாத்தீங்களா, இதுதான். ஆனா அவருடைய பிளான் வந்து அப்படி இருந்தது. அதனால எல்லா ஊழியர்களுடைய பிளான் என்னன்னா, நம்ம பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தணும். அதனால எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு பிரீச்சரை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வச்சா நம்ம பெரிய ஆளாயிருவோம், இதோ நம்ம சபை பக்தி வீழ்த்தி அடைஞ்சிரும், நிறைய பேர் நம்ம சர்ச்சைக்கு வருவாங்க, நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆயிடலாம். இப்படிதான் எல்லா ஊழியர்களுடைய நோக்கம் அதுதான். என்னை வந்து கோயம்புத்தூர்ல மறுபடியும் கூப்பிட்டாங்க, 28ஆம் தேதி வாங்க, எல்லாரும் உங்க பசங்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க வாங்க. யோசித்து பார்த்தேன், இது ஆவியின் வழி நடத்தல இல்லை, நான் வரலன்னு சொல்லிட்டேன். இப்பொழுது திருநெல்வேலியிலிருந்து ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க, யோசித்து பார்த்தேன், அது ஒரு லீடிங் இருக்கு. அதனால என்னன்னா, இதை போல நம்ம வந்து நம்ம ஒரு பெரிய கூட்டம் நடத்தி நம்ம பெரிய ஃபேமஸ் ஆக வேண்டும், மகத்தான கூட்டத்தை நடத்த வேண்டும், எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி என்று நினைக்கிறது. இப்பொழுது அது அபிதமாகத்தான் ஊழியர்களுடைய மன விருப்பம் அப்படி இருக்குது. அபிதமான மன விருப்பம் இருக்கும் பொழுது அது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ செஞ்சது ராங், அதனால ஃபெயிலியர் ஆகிவிட்டது. உன்னுடைய கமிஷன் அது கிடையாது, சாபனங்களிலே எழுப்புதலை ஏற்படுத்துவது, ஜனங்களை அவங்க பக்தி விருத்தி ஏற்படுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி ஃபேமஸா மாறுவது, அது வந்து உன்னுடைய அழைப்பு கிடையாது, அது உன்னுடைய ஊழியம் அல்ல. உன்னுடைய ஊழியம் எலியேசர் கொடுத்த ஊழியம். ஹல்லேலூயா. டு ஹேண்ட் எ பிரைட் ஃபார் ஐசக், ஹல்லேலூயா. டு ஃபெச் ஃபார் மீ எ பிரைட், நீ எனக்கு ஒரு மனவாட்டியை கொண்டு வா என்று கர்த்தர் அங்கே வந்து பிரணாம்க்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார். ஆமென். நல்லா, அது கானானியனுடைய அந்த ஜாதிகளில் இருந்து அல்ல, மை சோசன் பீப்புள் இருக்கிறாங்க, என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நீ அப்படி கானானிய பெண்ணை கொண்டிருந்தால் அது ரைட் கைண்ட் ஆஃப் பிரைடா இருக்காது, அது வந்து சரியான ஒரு மனவாட்டியாக இருக்காது. கான் பிரிங் ஃபோர்த் எ ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள், சரியான ஒரு அந்த அந்த ஒரு மனவாட்டி ஒரு பெண்ணை கொண்டிருந்தால் அந்த சந்ததி வந்து சரியான ஒரு சந்ததியா இருக்காது, ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புளா இருக்காது. அதனால நீ வந்து என்னுடைய தேசத்துக்கு போய் என்னுடைய இனத்தாரில் இருந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா, வந்து அந்த சாபனத்திலிருந்து எழுப்புதல் ஏற்படுத்தும் பொழுது அவர் அதிகமாக நினைக்கும் பொழுது மீட்டிங் எல்லாமே கேன்சல் ஆகிவிட்டது, எவ்ரி திங் கெட்ஸ் கேன்சல். அவர் வந்து ரொம்ப சோர்ந்து போனார், ரொம்ப உடைந்து போனார். அவருடைய பிளான் ஃபெயிலியர் ஆனது. அவருடைய ஆசை எல்லாமே அதெல்லாமே ஃபெயிலியர் ஆகிவிட்டது. காரணம் வந்து அது ராங் டிசிஷன், ராங் பிளான். அவருடைய ஊழியம் வந்து மனவாட்டியை கொண்டு வர வேண்டும். ஆமென். ஆமென். Thou shalt go into my country and to my kindred, take a wife into my son. Isaac was the promised son. ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன். ஈசாக்கு வந்து கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆபிரகாம் வந்து அங்க பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். நீ வந்து என்னுடைய குமாரனுக்கு நீ அவ்விதமான ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமேன்.
ஆமேன்.
ஆனால் அங்கே ஒரு சாதனத்தில் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது அவருடைய ஊழியம் அல்ல. அதே போல பிரணன் ஊழியத்துக்கும் மற்றவங்க ஊழியத்துக்கும் அதுதான் வித்தியாசம். இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாமே அதிகமாக ஒரு ஃபேமஸா மாறணும் இப்படி நினைக்கும் பொழுது, சோதனைகள் எழுப்புதல் ஏற்படுத்தும் பொழுது நம்ம ஊழியம் அதிகமான ஊழியம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு மனபாட்டியை ஆயத்தப்படுத்தும். இரண்டாவதாக நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னுடைய குமாரனை நீ அங்கே அழைத்துக் கொண்டு போகாத அப்படிங்கிறார். டோன்ட் டேக் மை சன், டோன்ட் டேக் ஹிம் பேக் த, என்னுடைய மகனை நீ அங்க கொண்டு போகாத அப்படின்னு சொல்றார். ஆறாம் வசந்த வாசிக்கல்.
அதற்கு ஆபிரகாம், என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக் கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். என்னுடைய மகனை மட்டும் நீ கொண்டு போக கூடாது. அந்த பெண்ணை வந்து மாப்பிள்ளைய பார்க்கணுமே. எங்க மாப்பிள்ள வந்து பெண் வீட்டுக்கு போவாங்க, அதான் வழக்கம். முதல்ல பெண்ணு பார்க்கணும்னா மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் பெண்ணுகிட்ட காமிப்பாங்க. பெண்ணா வந்து மாப்பிள்ளைய பார்க்க வராது, அது நம்முடைய வழக்கம் கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்லி இருக்குது, டிஃபரெண்டா இருக்கிறது. நீ வந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு போக கூடாது, பெண்ணா வந்து வரணும், மாப்பிள்ளைய பார்க்காமலே வரணும் அப்படி சொல்லும் பொழுது அது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். ஆனா வந்து நீ எச்சரிக்கையாயிரு, என்னுடைய மகனை வந்து மறுபடியும் அங்க, நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன், நான் அந்த பாளையத்தை விட்டு நான் கானான் தேசத்துக்கு வந்திருக்கிறேன், பிராமிஸ் லேண்டுக்கு வந்திருக்கேன், நம்ம சாபனத்தை விட்டு நம்ம வார்த்தைக்கு வந்திருக்கிறோம், என்னுடைய மகனை நீ சாபனத்துக்கு கொண்டு போகாத அப்படிங்கிறார். டோன்ட் பீங் மை சன் அவுட் தேர், அங்க நீ கொண்டு போகாத அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறத நம்ம இங்க வாசிக்கிறோம். டோன்ட் டேக் மை சன், டோன்ட் டேக் ஹிம் பேக் தேர், நீ அங்க அவனை மறுபடியும் கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். அல்ல, கர்த்தர் என்ன செய்யறாரு பாத்தீங்களா? இப்பொழுது நம்ம பார்க்கும் பொழுது டினாமினேஷன் டெட், அது மறித்து விட்டது. ஆவிக்குரிய பிரமாக எல்லா சாபனங்களும் மறித்து இருக்கிறது. இட் வில் நெவர் பி ரெஸ்ட்ரக்டட் அகைன், அது மறுபடியும் உயிர் அடையாது. அதனால அங்கிருந்துதான் வெளியே வரணுமே ஒழிய, நீ என்னுடைய குமாரனை கிறிஸ்துவை நீ என்ன செய்யக்கூடாது என்றால், மறுபடியும் நீ சாபனத்துக்கு கொண்டு போக கூடாது. அந்த பிரைடு தான் அந்த செத்த நிலையிலிருந்து, அந்த செத்த சாபனத்திலிருந்து வெளியே வரணுமே ஒழிய, கிறைஸ்த நீ அங்க கொண்டு போய் அங்கே எழுப்புதலை ஏற்படுத்தணும்னு நீ நினைக்காத அப்படி என்று ஆண்டவர் அந்த எலியாசுக்கு சொல்லுகிறது. அது எப்பதான் பிரதர் பிரனான்க்கு என்ன சொல்லுனா, நீ சாபனத்துக்கு கிறிஸ்துவ கொண்டு போகாத, சாபத்திலிருந்து வெளியே அழைச்சு கொண்டு வா. ஆமென்.
ஆமென்.
நான் ஒரு காலத்தில் சாதன சபையில தான் போய் பிரசங்கம் பண்ணினேன். என்னுடைய சொந்த ஊர் போனா ஒரு மாசம் அங்க தங்கி இருந்து எல்லா சபையிலையும் பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். இப்பொழுது அந்த சாபன பக்கத்திலே சாபன சர்ச்சி இருக்கும், போக மாட்டேன். அங்க போய் பிரசங்கம் பண்றதை நான் ரொம்ப காலமா வெட்டிட்டேன். ஏனென்றால் கிறிஸ்துவை அங்க கொண்டு போக முடியாது. அதனால கிறிஸ்துவை நம்ம வந்து சாபனத்துக்கு கொண்டு போக கூடாது. நம்ம தனியா தான் கூட்டம் போடணும். அவங்க தான் அங்கிருந்து வெளியே வர வேண்டியதாக இருக்கிறது. ஆடாம நம்ம பார்க்கும் பொழுது, ஆடாம் வந்து அவன் வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டான். இது அவனுடைய மனதையும் வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆமே. ரெண்டு பேரும் சேம் மெட்டீரியலா இருக்க வேண்டும். இது ஒரு மெட்டீரியல், அது ஒரு மெட்டீரியல் அல்ல. ரெண்டு பேரும் சேம் மெட்டீரியலா இருக்க வேண்டும். ஆடாம ஆண்டவர் தன்னுடைய வைக்கப்பட்ட வார்த்தையினாலே உண்டாக்கினார். இப்பொழுது அவனுக்குள்ளதான் அவனுடைய மனைவி அங்கு இருக்கிறாள். ஆடாம் வந்து என்ன செய்யறான் என்றால், அங்கே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, ஏதேனில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மனைவி ஏவாள் அவனுக்குள்ளதான் இருக்கிறாள். இப்பொழுது அவனுக்கு அயந்த நித்திரை ஏற்படுத்தி அந்த ஏவாளை வெளியே கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷியை வெளியே கொண்டு வருகிறார். அவனுடைய எலும்பிலிருந்தும் அவனுடைய மாம்சத்திலிருந்தும் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அந்த ஆதாமை உண்டாக்கினார், அந்த ஏவாளை உண்டாக்கினார். அவள் மனுஷி என்று அழைக்கப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஆமென்,
ஆமென்.
அவள் ஈட்டியை வச்சு குத்தும் பொழுது ரத்தமும் ஜலமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 19:34.
ஆகிலும் போர்ச்சேவரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது.
போர்ச்சேவன் ஒருவன் ஈட்டினாலே விலாவில் குத்தும் பொழுது அங்கே ரத்தமும் ஜலமும் அங்கே வந்ததுன்னு சொன்னார். ஜலம் என்றால் வாட்டர், வாட்டர் அண்ட் பிளட் அங்கே வந்தது. அதே போல கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவளுக்கு சேம் மெட்டீரியல் தான் மனவாட்டி உண்டாக்கப்பட வேண்டும். அதனால அவருடைய என்றால் வாட்டர் வந்து வேர்டு கடையாளமா இருக்குது, பிளட் வந்து ஸ்பிரிட் கடையாளமா இருக்கிறது. அதனால அவருடைய விழாவிலிருந்து அவருக்குள்ளிருந்து புறப்பட்டதான அந்த வாட்டர் அந்த ஜலம் என்று சொல்லும் பொழுது வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்னால கர்த்தர் ஒரு மனவாட்டி உண்டாக்கிறார். 2000 வருஷமா உண்டாக்கிட்டு இருக்கிறார். அதனால முதலாவது எவால உண்டாக்கும் பொழுது காலை தான் உண்டாக்கிறார். அந்த காலை உண்டாக்கி அப்படியே இடுப்பு வந்து மார்பு வந்து கழுத்து வந்து கடைசியா தலை வரும் பொழுது இது அவ வந்து உருவாக்கப்படுகிறார். கீழே இருந்து உருவாக்கிட்டு வர்றார். அதே போலதான் ஆண்டவர் அப்போ சில காலத்திலிருந்து அவர் சபையை கொண்டு வந்துடுறார். அது வந்து கால் அப்படியே வயிறு வந்து என்ன செய்ய என்றால் மார்பு வந்து கழுத்து வந்து இப்பொழுது ஹெட் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஹெட்டை சேர்ந்தவங்களா இருக்கும். நம்முடைய பாகம் வந்து ஹெட். இப்படி 2000 இயர்ஸ் ஒரு மனவாட்டியை அவர் கிரியேட் பண்ணுகிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார், வேர்டை கொடுக்கிறார். God allotted a specific message for each age. ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்து அதை 7 parts ஆக பிரித்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுத்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட்டை கொடுத்து ஒரு ஆவியை கொடுத்து அவருடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் மனவாட்டி கொண்டு பொழுது அது ஏன் முன்னால விவாக நடக்கலன்னா இன்னும் அந்த மனவாட்டி உருவாகல, முழுசுமா உருவாகல. இப்ப தலை வந்த பிறகு ஹெட் வந்த பிறகு ஹெட்சோன் இன்னைக்கு வந்திருக்கிறது. நம்ம அந்த பகுதியை நம்ம சேர்ந்திருக்கிறோம். அதனால இப்பொழுது அந்த பெர்ஃபெக்ட் பிரைடு காட்சியிலே தோன்றி இருக்கிறாள். இப்பொழுது மேரேஜ் டைம் ஆயிருக்கிறது. கர்த்தர் வந்து அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே உண்டாக்கியிருக்கிறார். சாபனங்கள், கோட்பாடுகள், பிரமாணங்கள், ட்ரினிட்டி பிரமாணம், டைட்டில் பேப்டிசம், தங்களுடைய சொந்த உபதேசங்களினாலே அவள் சபையை உருவாக்கும் பொழுது அவங்க பிரைடா இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுத்து ஒரு அனாய்டிங்கை கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய மனவாட்டியை கொண்டு வந்த இன்னைக்கு ஹெட் போர்ஷன் வந்திருக்கிறது. கீழிருந்து மேலவரைக்கு உண்டாகும் பொழுது மனவாட்டி இப்பொழுது காட்சியில வந்து விட்டான். அந்த மனுஷி காட்சியில வந்த பிறகு ரெண்டு பேருக்கு அங்க விவாகம் நடக்குது. நம்ம என்ன எந்த போர்ஷன்ல இருக்கணும்னா ஹெட் போர்ஷன்ல இருக்கிறோம். He could not take Christ back to denominational church system. நீ என்னுடைய குமாரனை அங்கே அழைத்து கொண்டு போகாதே, அந்த சர்ச் சிஸ்டத்துக்கு கொண்டு போகாதே, அது பெட், இட் இஸ் ரோட்டன், அது அழுகி போச்சு. அங்க எல்லாமே இருக்கு, 10 பர்சன்ட் இருக்கிறார்கள். அது எல்லாமே இப்ப லேடி தான் டீச் பண்றாங்க. பாஸ்டரும் அவரும் பாஸ்டர், அவங்க ஒய்ஃபும் பாஸ்டர். இவரும் பிரசங்கம் பண்ணாங்க, அவங்களும் பிரசங்கம் பண்றாங்க. இப்ப டிரான்ஸெண்ட் கூட பாஸ்டரா இருக்கிறாங்க. இதெல்லாம் பெந்தகோஸ் சபையில வந்து பல விதத்துல இருக்குது. அது டெட், அது ராட்டன், அதை வந்து சீர்படுத்தவே முடியாது. என்னுடைய குமாரனை நீ அங்க கொண்டு போவாது, அவர் சாபனத்துக்கு வெளியே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அந்த பெண்ணை சாபனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல பிரதான் கமிஷன் என்ன வந்தால் அந்த டினாமினேஷன் இருந்து ஒரு மனவாட்டியை வெளியே அழைக்க வேண்டும். ஆமே,
ஆமே.
அதுதான் அவருடைய ஊழியம். அது அவரால் செய்ய முடியாது. ஆனா கர்த்தருடைய தூதனானவர் உதவி செய்வார். இது எனக்கு ரொம்ப கடினமான காரியமா இருக்கிறது. நான் இதை எப்படி செய்ய முடியும்? என்னுடைய தூதனானவர், நான் ஆராதிக்கிற தேவனுடைய தூதனானவர் உனக்கு உதவி செய்வார். 7 வசனம் வாசிக்கலாம்.
என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் நிலத்தாருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்.
3வது குறிப்பு, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். The Lord shall send an angel before you. உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவார். The Lord of Heaven, பல்லோகத்தின் தேவன். என்ன செய்வார் என்றால் ஒரு தூதனை உனக்கும் உனக்குமாக அனுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஆமே
ஆமே.
23:20 நான் வாசிக்கும் பொழுது, என்னுடைய தூதனானவர் உனக்கு முன் சென்று அந்த ஜாதிகள் எல்லாம் உனக்கும்பாக துரத்துவார். நீ எப்படி யுத்தம் பண்ணுவேன் நீ பயப்படுறியா? என்னுடைய தூதனானவரை நான் அனுப்பினேன், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவார், உனக்குள்ள மலடி இருப்பதில்லை. உன் என்னது என்றால் இவ்விதமாக அங்க நிறைய அந்த கர்த்தருடைய தூதனானவர் வந்து உனக்கு இந்த மாதிரி உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்கு எல்லா பிளஸிங்கையும் கொடுப்பார், வியாதியை நீக்கிப்படுவார், சத்ருவை நீக்கிப்படுவார், உன் வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் நீக்கிப்படுவார். அந்த கர்த்தருடைய தூதனானவர் அதை செய்வார் என்று மோசேக்கு சொன்னது போலத்தான் இங்கே ஆபிரகாம் வந்து எலியேசருக்கு சொல்லுகிறார், என் கர்த்தருடைய நான் ஆராதிக்கிற தேவனுடைய தூதனானவர் உனக்கு முன்பாக சென்று அந்த பிரைடை கொண்டு வரும்படியாக உதவி செய்வார். ஆமே. அதே போல இந்த நேரத்துக்குரிய தீர்க்க தரிசி நம்ம பார்க்கும் பொழுது அந்த தூதனானவர் வந்தார். அவரோடு கூட இருக்கிறேன் என்பதை அடையாளப்படுத்தி காண்பித்தார். 1950 டெக்சாஸ் ஹவுஸ்டான் என்ற இடத்துல அவர் போதிக்கும் பொழுது டக்ளஸ் ஸ்டுடியோ மூலமாக போட்டோ எடுக்கும் பொழுது எல்லாமே பிளாங்கா மாறிவிட்டது, ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் விழுந்தது. அதுல வந்து பிரதர் பிரணாமுடைய தலைக்கு மேல அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற அதே அக்னி சம்பத்தை, இதாவது அக்னி சம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனோடு ஐடென்டிஃபை பண்ணுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, சன்செட் மவுண்டன்ல அவர் போகும்பொழுது 7 ஏஞ்சல்ஸ் அங்க வர்றாங்க, வேகமாக மின்னல் வேகத்தில் வருகிறாங்க. பிரதம் அந்த 7 தூதருடைய கூட்டங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீ போய் ஜெபசன்னுக்கு போ, 7 முத்திரையுடைய 7 ரகசியம் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அந்த 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட், அந்த ஆல் த 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட் அங்க ஒன்னு சேரும் பொழுதுதான் கிரைஸ்ட் ஆயிருக்கு. 7 ஏஞ்சல்ஸ் இன் ஃபுல்னஸ், த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அந்த 7 ஆவிகளும் சேர்ந்துதான் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த 7 ஆவிகளும் பரிபூர்ணமாக இணையும் பொழுது, அந்த ஃபுல்னஸ் வரும் பொழுது, அது ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கிறது. அதனால அந்த பில்லர் ஆஃப் கிளவுட் என்னது, ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க இருக்கிறது. 7 ஏஞ்சல்ஸ் அங்க தோன்றுகிறார்கள். இட் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். அது 7 ஸ்பிரிட்ஸ் தான் அவருடைய சிங்காசனமாக 7 ஆவிகள், 7 அக்னி தீபங்கள் எரிந்து கொண்டு, அந்த அக்னி தீபங்கள் தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பாருங்க, அந்த பில்லர் ஆஃப் கிளவுட், பில்லர் ஆஃப் பில்லர், பில்லர் ஆஃப் ஃபயர் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசியோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? ஒரு மனவாட்டியை கொண்டு வரத்தக்கதாக. அதே போல மோசஸ் மினிஸ்ட்ரியில் அந்த பில்லர் ஆஃப் கிளவுட், பில்லர் ஆஃப் அங்கே ஃபயர் இருந்தது என்றால் என்ன வந்தால் ஜனங்களும் அங்கே கர்த்தர் வந்து அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமே. அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிறார். அவர் இல்லைன்னா ஹெல்ப்லெஸ்ஸா மாற வேண்டும், உதவியற்ற நிலைமையிலே மாற வேண்டும். அதே போல கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா we are helpless people. இந்த மினிஸ்ட்ரியில கர்த்தர் இல்லை என்றால் we are helpless. ஹல்லேலூயா. இந்த மினிஸ்ட்ரியில, இந்த ஊழியத்தில் கர்த்தர் இருக்கிறார், உங்களோடும் கூட என்னோடும் கூட கர்த்தர் இல்லை என்றால் நம்ம வந்து ஹெல்ப்லெஸ் பீப்புள் ஆயிருப்போம். என்ன செய்கிறார் என்றால் ஜப வரிசைக்கு அழைக்கும் பொழுது அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அங்க வருவதை பார்க்கிறார். பில்லர் ஆஃப் ஃபயர் வரலன்னா அவர் மெசேஜ் ஸ்டாப் பண்ண மாட்டார், அவர் அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். இந்த அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வரும் பொழுது இதை அவர் பிரீச் பண்ணுவார், ஜப வரிசைக்கு ஜனங்களை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு சுகமாகும். சில நேரங்களில் அவருக்கு வந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல் இருப்பார். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மகிட்ட ஏதோ தவறு இருக்கிறது, அதனால்தான் இப்பொழுது வந்து நான் உதவியற்ற நிலையில இருக்கிறேன், ஆவி என்னை விட்டு போய்விட்டது, நான் வந்து இவ்விதமான ஒரு நிலையில இருக்கிறேன் என்று, எதற்காக இருக்கிறேன் என்று அவர் யோசித்து பார்க்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கிற குறைகளை பார்ப்பார். கர்த்தர் அவர்களுக்கு குறையை வந்து சொல்லும் பொழுது அதை அவர் அறிக்கை செய்வார். அதை அறிக்கை செய்யும் பொழுது மறுபடியும் அந்த காட்ஸ் பிரசன்ஸ் அங்க வந்து ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசிட்டு வந்து நம்ம கற்றுவிட வேண்டிய காரியம், சிலர் தங்களுடைய குறைகளை உணர்வதே இல்லை. பயிர் படிச்சமா ஜெபிச்சம்மா, கர்த்தருக்கு பிரியமா ஜீவிச்சம்மா, ஒன்னும் கிடையாது. அதனால ஒரு எந்த விதமான எவிடன்ஸ் நமக்கு இல்லாதபடி நம்ம வந்து கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு தைரியமா சொல்லுவாங்க. வாழ்க்கையெல்லாம் தாறுமாறா இருக்கும், ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்க முடியும்? தீர்க்க தரிசியா இருந்தாலும் அப்ரிசியேட் பண்ண வேண்டிய காரியம் என்னவென்றால், சில நேரங்களில் அவர் காட்ஸ் பிரசன்ஸ் உணர்வதில்லை. ஏன் நம்ம காட்ஸ் பிரசன்ஸ் இல்ல, அனாயிட்டிங் ஏன் இல்லை அப்படின்னு அவர் யோசித்து தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்யும் பொழுது காட்ஸ் பிரசன்ஸ் மறுபடியும் வருகிறது. When nothing happens, he starts to repent. ஏதோ ஒண்ணு நடக்கலன்னா அவர் கர்த்தரை நோக்கி என்ன சென்றால் அவர் மனம் திரும்புகிறார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற விசேஷித்த இருக்கணும். லார்ட், ஐ அம் ஸ்டூபிட், நான் வந்து முட்டாள்தனமா அந்த காரியத்தை செய்துவிட்டேன், நீர் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய குறையை அறிக்கை செய்யும் பொழுது அவருக்கு சுகம் கிடைக்கிறது, அவருக்கு அனாய்ச்சிங் வருகிறது, ஊழியத்தை கண்டினியூ பண்ணுகிறார். ஆமே. இந்த ஏஞ்சல் இல்லை என்றால், the Lord went before him and he could do nothing without the angel. அந்த ஏஞ்சல் இல்லாதபடி he could do nothing. அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பீர் என்றால் அற்புதங்கள் எப்படி நடக்காம போகும்? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை என் வாழ்க்கையில அற்புதத்தினாலே அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் எல்லாரும் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. எல்லோருக்கும் நிறைய தேவை இருக்கிறது. சிலருக்கு சால்வேஷன் தேவைப்படுகிறது, பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு இல்லாம இருக்கிறது, பிள்ளைகள் பைபிள் படிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை. ஒரு நாளும் பைபிள் படிப்பதே கிடையாது, ஒரு நாளும் மலங்கால் போட்டு ஜெபிப்பது கிடையாது. ஆனா சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, அதுக்கு ரட்சிப்பு இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு ரட்சிப்பு இருந்தா பைபிள் படிக்க சொல்லும், ரட்சிப்பே முதலாவது இல்லை. சிலருக்கு சுகம் தேவைப்படுகிறது, சிலருக்கு வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு மிரக்கிள்ஸ் அவசியமா இருக்குது. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய தூதனானவரை வந்து நமக்கு மத்தியில கிரியை செய்ய வேண்டும். ஆமே. ஏஞ்சல் நம்மகிட்ட இல்லைன்னா அற்புதங்கள் நடக்காது. ஏஞ்சல் நம்மகிட்ட இல்லைன்னா நமக்கு மிரக்கிள் நடக்காது. இன்னைக்கு பலமுள்ள தூதனாய கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். ஆமே.
ஆமே.
அதனால கர்த்தாவே, என்னிடத்துல என்ன குறை இருந்தாலும் நீர் மன்னித்து நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இந்த மிரக்கிள் நடக்க வேண்டும் எதிர்பார்க்கிறேன் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமே. அடுத்தபடியாக நம்ம கவனிக்கும் பொழுது நாலாவது காரியம், அந்த ஈவினிங் டைம்ல அங்க வர்றாங்க. அந்த எலியாசர் ஈவினிங் டைம், சாயங்கால வேளையிலே வந்தான் என்று சொல்லப்பட்டது. பதினோராம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி,
சாயங்கால வேளையிலே 10 ஒட்டகங்களை கொண்டு வருகிறார். மெசபத்தேமியா அந்த இடத்துக்கு வருகிறான். அங்க ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு துறவண்டையிலே ஒட்டகங்கள் எல்லாம் முட்டி போட்டு அப்படி கிடக்குது. இவன் வந்து அங்க ஜோம் பண்ணுகிறான் சாயங்காலம், இட் இஸ் ஈவினிங் டைம். ஆமென்.
ஆமென்.
அங்க வெள்ள வாட்டர், அங்க இந்த அங்க ஒரு கிணறு இருக்கிறது. அட் த டைம் ஆஃப் த ஈவினிங், பைபிள் என்ன போட்டிருக்க, அட் த டைம் ஆஃப் த ஈவினிங். அப்ப ஈவினிங் டைம்னா என்ன அர்த்தம்? சரித்திரத்தின் முடிவு நேரம், எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய முடிவு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். சூரிய அஸ்தமன நேரம், எல்லாவற்றுக்கும் முடிவுல வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எல்லாத்துக்கும் முடிவுல வந்திருக்கிறீங்க. அவர் எப்பொழுது மகிமையில தோன்றுவார் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமே. அவருடைய தன்னுடைய பிரைடை மேல எடுக்காதபடி உலகத்துக்கு அழிவு ஏற்படாது. உலகம் ஏன் அழியாம இருக்குது? ஒரே ஒரு காரணம், பல காரணங்கள் மற்றவங்க சொல்லலாம், பைபிள் ஒரே காரணம், அவருடைய பிரைட் இங்க
இருப்பது.
அவர் மேல பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டா இதை அழிச்சுதான் ஆகணும். அவர் மேல கொண்டு போகாம அழிக்க முடியாது. அபிரகாம் அன்னொரு சோதனைக்கு வெளியே கொண்டு போயிட்டார், சோதாம அங்க அவர் அழிக்கிறார். அதே போல நோவாக வந்து தண்ணீருக்கு மேல கொண்டு போயிட்டார், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேல கொண்டு போயிட்டு அந்த தண்ணீர்னால உலகத்தை அழிச்ச பிறகு திருப்பி பூமிக்கு கொண்டு வருகிறார். இதுதான் அவருடைய பேட்டர்ன். இந்த கடைசி காலத்தில் நம்ம ஈவினிங் டைம்ல இருக்கிறோம், உலகத்தினுடைய முடிவு நேரத்தில் இருக்கிறோம். அவருடைய மனவாட்டி அவர் மேல கொண்டு செல்லாதபடி அவர் இந்த உலகத்தை அழிக்க மாட்டார்.
ஆமென்.
ஈவினிங் டைம்ல வந்திருக்கிறோம், நீங்களும் நானும் ஈவினிங் டைம்ல வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட்ட ஈவினிங் டைம்ல கொண்டு ஒரு மனவாட்டியை வெளியே அழைக்கிறார். ஆமென். அவன் ஜெபம் பண்ணுகிறான். உங்கள் எல்லாருக்கும் அந்த ஜெபம் தெரியும், நீரும் குடியும் ஒட்டங்களுக்கு மண்டு வார்த்தேன் என்று. எந்த ஒரு பெண் சொல்லுகிறாளோ அவள் தான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற ஒரு மனைவியா இருப்பாள் என்று அவன் ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அங்கே ரெபேக்கா வந்து வருகிறாள். She was a virgin, virgin to the word of God. நம்ம எல்லாம் இன்னைக்கு வெர்ஜினா இருக்கிறோம், கன்னியலா இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு வந்து கற்புள்ள தண்ணீரா இருக்கிறோம். ஆமேன். இவன் சொன்ன மாதிரி தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர் போகிறார். இதன் கொஞ்சம் தாளத்துக்கு தான் சொல்லும் பொழுது நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கு மண்டு பார்ப்பேன் என்று சொல்லி அதே எப்படி ஜெபம் பண்ணானோ அப்படியே அதே வார்த்தை அவருடைய வாயில வந்தது. கர்த்தர் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமேன்
ஆமேன்
என்று அவன் விசுவாசிக்கிறான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் வந்து செய்ததுக்கு ரிவார்ட் கொடுக்கிறான். 22 வாசிக்கலாம்.
ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரைச்சைக்கல் எடையுள்ள போர்க்காதனையையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்துக் கொடுத்து
அந்த காதணிகளை கொடுக்கிறான். அங்க பிரேஸ்லெட் கொடுக்கிறான். இயரிங் அண்ட் பிரேஸ்லெட். இயரிங் எது என்றால் ஹியரிங் அட் த வேர்ட் ஆஃப் காட். ஆமேன்
ஆமேன்.
விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஏரிங்ஸ் வந்து ஹியரிங் அட் த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு காது வேணுங்க. அதான் கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் ஒவ்வொரு சபைக்கு சொல்லும் பொழுது சில நம்ம மீட்டிங்ஸ்ல வந்து சாப்பிட்டு மக்கள் வந்தா அல்லது உங்க சொந்தக்காரங்க உங்க மீட்டிங்ல வந்தாங்கன்னா கேட்கறதுக்கு மனசு இருக்காது. அவங்களுக்கு கேட்கறதுக்கு காது கிடையாது, அவங்களுக்கு ஏரிங்ஸ் இல்லை. அல்ல, எலியேசர் என்ன செய்யறா? இயரிங்ஸ் கொடுக்கும் பொழுது நமக்கு மெசேஜ் கேட்க வாஞ்சி இருக்கு. எத்தனை பேர் வாஞ்சி இருக்கு? நம்ம மெசேஜ் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வெளியூருக்கு போனா மெசேஜ் கேட்க முடியாது. நம்ம கத்தரை விட்டு பின்வாங்கி போனா எத்தனை பிரசங்கத்தை நம்ம மிஸ் பண்ணிருப்போம். நமக்கு வந்து கேட்டதுல ஒரு வாஞ்சி வேணும். அதான் இயரிங்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் அல்ல, பிரேஸ்லெட் கைக்கு வந்து பிரேஸ்லெட் கொடுக்கும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்ம கிரியையில காண்பிப்பது. ஆமே
ஆமே.
த டூயிங் ஆஃப் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை செய்வது. ஆமே
ஆமே.
நம்ம வார்த்தையை கேட்கணும், நம்ம கிரியையில அதை காண்பிக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்கள் வந்து அதுக்கு அடையாளமா இருக்கிறதே ஒழிய நம்ம ஜோல்ஸ் போடலாங்கிறதுக்கு அடையாளம் அல்ல. அது ஓல்ட் டெஸ்டமென்ட். அதனால அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கத்தக்க காதை தந்திருக்கிறார். கேட்கறதுக்கு காது உள்ளவன் அவன் கேட்க கடந்தன் என்று ஒவ்வொரு ஓமையை சொல்லும் பொழுது அது சொல்லுகிறார். மத்தேயு 13:3 வெளிப்பத்தல் 2:3 என்ன வாசிக்கிறோம்? ஒவ்வொரு சபை காலத்துக்கும் கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லும் பொழுது நமக்கு அந்த வாஞ்சியை தந்திருக்கிறார். அந்த வாஞ்சியை தந்தது மட்டுமல்ல, அதை அப்ளை பண்ணுவது. நீங்க கேட்கிற பிரசங்கத்தை எப்படி அப்ளை பண்ணணும்? ஒவ்வொரு விழிப்பு ஜபத்தையும் நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து அந்த ஃபெய்த் வரும். தூக்கத்தை விரும்பினா நம்ம வந்து ஐஸ்வர்யம் அடைய முடியாது. தூக்கத்தை விரும்பாதே. தூக்கம் கந்தங்களை உடுத்து வைக்கும். தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும். மாசத்துல ஒரு நாள் விழிச்சிருந்து ஜபிக்க கூடாதா? அதனால பாருங்க, பிரசங்க நம்ம விசுவாசத்துக்கு ஏதுவான பிரசங்கம் கொடுக்கும் பொழுது அதை அப்ளை பண்ண தெரியணும். பாஸ்டர் என்ன மாதிரி மெத்தட்ல சொல்றாரு அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்ச ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பேர் ஒவ்வொரு விழிப்பு சேவத்திலையும் நான் ஃபெய்த்தை பற்றி சொல்றேன். நீங்க அதை அப்ளை பண்ண வேண்டும். டூயிங் த வில் ஆஃப் காட், அதான் பிரேஸ்லெட். வார்த்தையை கேட்கணும், அதை அப்ளை பண்ணினா யூ வில் சீ த மிரக்கிள்ஸ். ஹல்லேலூயா. அற்புதங்களை நீங்கள் காண முடியும். இதுதான் ஆண்டவர் தம்முடைய மனவாட்டிக்கு கொடுக்கிறார். ஆமேன். இந்த மெசேஜ் அவர் நமக்கு அதிக விசுவாசத்தையும் இதை அதை அப்ளை பண்ண வேண்டிய மெத்தடை நமக்கு சொல்லுவதனால அதனால இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நீங்க நம்ம சபை அதனால ஆசீர்வதிக்கப்படுது. ஆமே. அப்ளை பண்ண தெரியாதவங்க இருந்த நிலையில இருப்பாங்க. சிலர் 10% மேல வருவாங்க, பிற -10% போயிரும். இந்த சகோதரன் வந்து கொஞ்சம் மேல வந்தாரு, அதுக்குள்ள பார்த்தா இப்ப வந்து 40% மைனஸ்ல இருக்கிறார். ஆவியில குளிரா இருக்கிற எத்தனை வருஷம், 10 வந்துவோம், ஆவியில வளரவே இல்லை. பிரதர்ஸ் மீட்டிங் வரதில்லை, சபையோட ஐக்கியப்படுவதில்லை, எந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோட யாத்தையும் ஐக்கியப்படுவதில்லை. அப்படியே அப்படியே விலகி 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 அப்படியே போயிருது. ஏதோ கடமைக்கு சர்ச்சைக்கு வந்த மாதிரி வந்துட்டு இதுல இருக்கிற ஒரு இத ஊழியத்துல என்ன ப்ரோக்ராம் இருக்குது? நம்ம அதோடு ஒன்றி போகணுமே. இந்த சபை ஒழுங்கோடு கூட இந்த சபையினுடைய ஊழியத்தோடு நம்மளும் ஒரு பாட்சா இருக்கணுமே. எதுவுமே கிடையாது, இது மைனஸ்ல போதும். 10% தான் வந்துச்சு, அந்த 10% ஹீட் இப்ப போயிட்டு மைனஸ்ல இருக்குது. வர வர நம்ம வந்து கொதி நிலைமை அடைமை 100% நம்ம டிகிரி வந்தாதானே அது கொதிக்கும் தண்ணி. அதுக்கு மேல நம்ம அவ்வளவு அனலா இருக்கணுமே. என்ன எத்தனை வருஷம் வந்தாலும் ஏன் அது அப்படி போகுது, அப்ளை பண்ண தெரியல, கேட்கறதுக்கு பர்சன்ட கேட்கறதுக்கும் வாஞ்சி இல்லை. தூக்கம் கந்தவளை உடுத்து வைக்கும், தூக்கம் நமக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். ஒரு நாள் விழிச்சிருந்து ஜோம் பண்ணா என்ன, பக்கத்துலதானே இருக்கும், இங்க வந்து ஜோம் பண்ணா என்ன, அதுவும் பாதியில பல வீட்டுக்கு போயிருது. அந்த பாதியில ஏன் கூட ஒரு மணி நேரம் இருந்தானா, ஒருத்தருக்கா ஒருத்தர் ஜெபிச்சல இருந்தானே, ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏழு பிரதர்ஸ் மீட்டிங் பாஸ்டர் நடத்துறாரு, என்னமா அந்த பிரதர்ஸ் மீட்டிங்ல போய் இந்த சகோதரமார்களோடு ஐக்கியப்படுவோமே, அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறாரு, அதுக்கும் விருப்பம் இல்லை. நம்ம எப்படி போவோம், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம வர வர ஆவியில நல்லா இருந்தா தானே, தேவனோடு சஞ்சரிச்சா தானே எனக்கு மாதிரி போக முடியும், எலியா மாதிரி போக முடியும். ஒரு சகரம் வந்து என்ன, சபைக்கு நீ வர்றதுக்கு சரியில்லை, உன் லைஃப் சரியில்லை, வராத அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயா நான் ரேப்சர்ல போனேன், ரேப்சர்ல போனா இதுவரைக்கும் சர்ச்சைக்கு நீ ஒழுங்கா வந்தியா, உன் லைஃப்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா, சர்ச்சைக்கே ஒழுங்கா வரல, விட்டு விட்டு வருவா, ஒன்னும் பிரசங்கத்தை கேட்க மாட்டா, உன் இஷ்டம் போல நீ போறா, சபையின் முறைமைகளுக்கு விரோதமா போயிட்டு மற்றவங்களுக்கு இடங்களா இருந்து கொண்டு இங்க வந்து என்ன பிரயோஜனம், அதனால நீ இந்த சபையில மற்றவங்களுக்கு இடங்களா இருக்கிற வராத. ராப்சர்ல போகணும்னு ஆசை எல்லாருக்குமே, ராப்சர்ல போகணும் ஆசை, ஆனா ஆதியில அனலா இருக்க மனசு இல்லை. நமக்கு வந்து அந்த பிரேஸ்லெட் வேண்டி இருக்கு, நமக்கு இயர்ரிங்ஸ் அவசியம், நமக்கு பிரேஸ்லெட் அவசியம். ஆமே, எலியேசர் வந்து இயர்ரிங்ஸ் கொடுக்கறான், பிரேஸ்லெட் கொடுக்கறான். முதல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை, நமக்கு அளவற்ற மகிழ்ச்சி வேண்டும். பின்பு நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம ஆவியில அனலா மாறும் பொழுது நம்ம அவருடைய பிரைடா மாற முடியும், ரேச்சர்ல போக முடியும். ஆமே, உங்க வீட்டுல இடம் இருக்கான்னு கேட்கிறோம், 23 வாசிக்கலாம்.
நீ யாருடைய மகள், எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான்.
ராத்தங்கிறதுக்கு இடம் இருக்கிறதா, அப்ப என்ன சொல்றா, இடம் இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்க.
அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாராகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் அன்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள்.
ராத்தங்கிறதுக்கு இடம் மட்டும் இருக்குதான்னு கேட்கும் பொழுது, இல்ல உங்களுடைய கேமல்ஸுக்கு வந்து எல்லா வைக்கோல் தீவனெல்லாம் இருக்கு, அவங்க அந்த கேமல்ஸுக்கும் வந்து பராமரிப்பு இருக்குது, அதுக்கும் எங்கிட்ட வசதி இருக்குது, எங்க வீடும் நல்ல வசதியா இருக்கு, நீங்க நைட்ல வந்து தங்கலாமா, தங்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சொல்லுதா. அவ என்னைக்குமே எக்ஸ்ட்ரா தான் செய்யறா, கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் கேட்டா, நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் ஒன்று மாற்பேன், 10 ஒட்டங்களை கொண்டு வரும்பொழுது ஒன்னொன்னு 10 குடம் தண்ணி குடிச்சா எத்தனை குடம் எடுக்கணும். நான் எல்லாத்துக்குமே அவ வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்யறா. ஒருவன் வந்து உன்னை ஒரு மைல் வர தூரம் போனே பலவந்த பண்ணினா அவங்க கூட 2 மைல் போனான்னு சொல்றாரு. உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னை அங்கேயும் கொடுத்துரு. இப்படி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்ட்ரா செய்ய அப்படிங்கிறார், எதிர்பார்க்கறதை விட நீ எக்ஸ்ட்ரா செய்யுங்கிறார். இவ எதிர்பார்க்கறதை விட எக்ஸ்ட்ரா செய்யறா. காலையில சர்ச்சைக்கு வந்தா போதும், ஈவினிங் வரான்னா, நான் ஈவினிங்கும் வருவேன், நான் பைபிள் ஸ்டடியும் வருவேன், நான் எல்லாத்துக்கும் வருவேன் சொல்லும் பொழுது அது எக்ஸ்ட்ரா. உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறது சண்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபாஸ்டிங் பிரேயர் விழிப்பு ஜபம், இந்த 4 சர்வீஸும் இம்பார்ட்டன்ட். மற்றது வர வசதி இல்லைன்னா நம்ம ஒன்னும் செய்ய முடியாது, அந்த சூழ்நிலை சரியில்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. இந்த அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த 4 கடைபிடிச்சா போதும். அதுலயும் நம்ம குறைபாடு இருந்தா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னது, அதை விட நம்ம அதிகமா செய்யணும். அதிகமா செய்யாட்டாலும் எதிர்பார்க்கதையால் செய்யணுமே. சிலர் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மைல் போக மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா மைல் இப்போ வைக்கோலும் இருக்கிறது, தீவனம் இருக்கிறது, ராத்தங்கிறதுக்கு எனக்கு அவருக்கு மட்டும் அவருக்கு தான் இடம் கேட்கிறாரு. இப்ப கேமல்ஸுக்கும் எல்லாம் நான் தார, அவ கேமல்ஸ் குறிச்சு அதிக கவலைப்படுகிறாள், ஹல்லேலூயா, அதன் மேல அதிக கரசு அரசனைப்படுகிறாள். ஆமேன்,
ஆமென்.
அதனால எல்லாமே இருக்கிறது, எங்க வீட்டுல வந்து தங்கலாம் என்று சொல்லுகிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு வந்து 1 பிரைடு தான் தேவை, 4-5 எல்லாம் தேவையில்லை, அவருக்கு ஒரு மனவாட்டி தான் தேவை. ஆமேன், மனவாட்டி ஒண்ணுதான் ஜப, ஒரு சிலர் ஜபத்துல மனவாட்டிகள் ஜபிக்கிறாங்க, அது தப்பு, அது புளூரல்ல ஜபிக்க கூடாது. மனவாட்டி ஒரே ஒரு மனவாட்டி தான், சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் சபைகளிலும் இருந்து ஆண்டவர் ஒரு மனவாட்டியை வெளியே கொண்டு வருகிறார், நம்ம அதுல ஒரு பார்ட்ஸா இருக்கிறோம். பால் காலத்துல அவங்க அந்த ஃபீட்ல இருக்கிறாங்க, இது நம்ம வந்து இந்த ஹெட் போர்ஷன்ல இருக்கிறோம், தலைப்பாகத்தில் இருக்கிறோம். இப்படி அவர் 2000 வருஷமாக ஒரு பிரைடை வந்து உருவாக்குறார். நம்முடைய கடைசியா உருவாக்குனது தலை, நம்ம வந்து அந்த ஹெட்டா இருக்கிறோம். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்கு வந்திருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
அவர் கீழே ஃபீட்ல இருந்து ஹெட் வரைக்கும் உருவாக்கும் பொழுது அது ஒன் பிரைடு, அது அநேக பிரைடு, 4-5 எல்லாம் கிடையாது. அவரு ஒரு பெரிய டினாமினேஷன், ஒரு குரூப் அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு மனவாட்டியை வார்த்தையினாலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். கிரைஸ்ட் இஸ் கமிங் ஃபார் தட் ஒன் பிரைடு. அந்த ஒரு மனவாட்டிக்காகத்தான் அவர் வருகிறார், நாட் ஃபார் டினாமினேஷன். நம்ம எல்லாருமே அங்கதானே எல்லாரும் ஒன்னா கோப்பறோம், இங்கதானே நீங்க அப்படி செய்யுங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சாபனத்துக்காரங்க சொல்லுவாங்க. மத நல்லிணக்கம் சொல்லிருப்பது இன்டர் டினாமினேஷன், எல்லா ஸ்தாபனமும் ஒன்னா சேரணும், நம்ம எல்லாரும் கடைசியில் அங்கதானே போறோம் அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு பிரைட எதிர்பார்க்கிறார். ஆமே. ஒன் பிரைட் யுனைடெட் வித் இஸ் பேர்டு. ஹல்லேலூயா. அவர் வரும்பொழுது தம்முடைய வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரைட் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமே. இன்னைக்கு அந்த மனவாட்டி என்ன செய்யலாம், வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டு அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள். ஆமே. கமிங் ஃபார் ஒன் பிரைட் அண்ட் ஷி ஹேஸ் டு ஸ்டாண்ட் யுனைடெட் ஆன் திஸ் வேர்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையோடு கூட அவள் இணைக்கப்பட்டு இருக்கிறாள் அப்படின்னு. நீங்க வார்த்தையோடு இணைக்கப்பட்ட ஷேர் நீங்க கத்தோடைய வரிகளே போவீங்க. ஹல்லேலூயா. அந்த ஸ்டாண்டர்ட், அந்த பொசிஷனுக்கு நாம் எல்லாரும் வர வேண்டும். நான் கொடுக்கிற பிரசங்கமானது அந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களை கொண்டு வரவில்லை என்றால் நீங்க வந்து நான் வந்து உங்களுடைய ஆத்மாவை இழந்து போறேன். ஒரு ஆத்மாவை நான் இழந்து போகிறேன். நான் கொடுக்கிற வார்த்தையானது உங்களை வந்து யுனைடெட் வித் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு நீங்க காத்திருக்க செய்யும் என்றால் நான் ஒரு ஆத்மாவை அச்சீவ் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியம் வந்து ஃப்ரூட்ஃபுல் மினிஸ்ட்ரி, கனியுள்ள ஊழியமாக மாறுகிறது. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆத்மாவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரல, வரிகளை எடுத்துக்கொள்ளப்படலன்னா அந்த ஊழியம் வந்து வீணாக போய்விடுகிறது. நம்ம எல்லாருமே ஸ்டாண்ட் டுகெதர் யுனைடெட் வித் தி வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அப்படி ஆனால் எல்லாருமே நம்ம மேல போயிடலாம். எத்தனை ரிசர்ச் அவங்க லாபம் இதை அவங்களும் பாருங்க வந்து என்ன செய்யற பத்துகளும் வந்து நீர் உள்ளே பாரு கத்திரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இவன் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கிறது, உங்களுடைய கேனல்ஸுக்கு வந்து வைக்கோல் இருக்கிறது, இவன் அதுக்கு தண்ணீர் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. வாங்கன்னு கூப்பிடும் பொழுது எப்பொழுது இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இந்த காரியம் கத்திரால் வந்தது. 50 வசிகள்.
அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கத்திரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொழும் ஒன்றும் சொல்லக்கூடாது.
இந்த காரியம் கத்திரால் வந்தது, நாங்கள் நலம் பொழ ஒன்றும் செய்யல. திஸ் திங் ப்ரொசீட் ஃப்ரம் த லார்ட், வி கேனாட் ஸ்பீக் பேட் ஆர் குட். நாங்கள் நலம் பொழும் ஒன்றும் சொல்ல முடியாது, நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. இந்த காரியம் கத்திரால் வந்தது. ஹல்லேலூயா. திஸ் திங் ப்ரொசீட் ஃப்ரம் த லார்ட். ஆமென். தேவனால வருது. ரெண்டு காரியம், ஒன்னு அனுமதிக்கு சித்தம், இன்னொன்னு பரிபூர்ண சித்தம். ஒரு அவிசுவாசியான ஒரு சகோதரனையாயிலும் சகோதரியாயிலும் விவாகம் செய்தால் ஆண்டவர் அதை அனுமதிக்கு சித்தம். வார்த்தையில வார்த்தையில இணைக்கப்படுவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அதனால இவன் என்ன சொல்றான்னா, இந்த காரியம் கத்திரால் வந்தது என்றால் இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம், தேவனுடைய அனுமதிக்கு சித்தமும் இருக்கிறது. நம்ம சில நேரங்களில் அனுமதிக்கு சித்தத்தில் போகலாம். அப்படி போகும் பொழுது நம்முடைய தவறை அறிக்கை செய்தால் ஆண்டவர் அதை வந்து நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். இதுதான் நம்முடைய விசுவாசம். நம்ம எல்லாருமே கமிட் மிஸ்டேக், நம்ம தவறு செய்யலாம். உடனே அது வந்து ஆண்டவர் அதை அனுமதிப்பார், அது அப்படி போறதுக்கு நம்மளை அனுமதிப்பார். அதான் அனுமதிக்கு சித்தம். இல்ல அது நடந்துச்சு நேரத்தில் ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாமே, ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல அனுமதிக்கிறார், அது வந்து பெர்மிசிபிள். ஆனாலும் அது நன்மைக்கு ஏதுவாக முடிய வேண்டும் என்றால் நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை விட்டு நான் என் சொந்த வழிப்படி போயிட்டேன், என்னுடைய குறைய மன்னியும் என்று உண்மையாகவே நம்ம மனம் திரும்பினால் ஆண்டவர் அதையும் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். எத்தனை விசுவாசிக்கிறோம். இப்படி 5வது காரியம், 53 வாசிக்கலாம்.
பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலுக்கு கொடுத்ததும் அன்றி அவனுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான்.
எல்லாமே இந்த காரியம் கத்திரால் வந்தது என்று சொன்ன பின்பு அவன் என்ன செய்கிறான் என்றால் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் ரெபேக்காலுக்கு வஸ்திரங்களையும் ரெபேக்காலுக்கு கொடுத்தது மட்டும் அல்லாமல் இது அந்த வீட்டார் எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. தாய் தாப்ப மற்றும் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே அங்க கொடுக்கப்படுகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எலியேசர் எல்லாருக்குமே அந்த கிஃப்ட் கொடுக்கிறோம். அதே போல எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கப்பட்டது. எலியேசர் நம்முடைய எலியேசர் பிரதர்பன கர்த்தருடைய தீர்க்க தரிசியானவர், அவர் வந்து ஊழியத்தில் வரும் பொழுது எல்லாரும் அவர்கிட்ட அந்த கிஃப்ட் பெற்றாங்க. ஆயிரக்கணக்கான பேர் சுகம் அடைஞ்சாங்க. அவங்களுக்கு எல்லா வெள்ளி உடைமைகள் பொண்ணு உடைமைகள் கொடுக்கப்பட்டது. பிரதர்பனாமுடைய ஊழியத்தில் வந்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். He was giving gifts to the whole household. அந்த முழு குடும்பத்தாருக்கும் அவன் கிஃப்ட் கொடுத்தான். Thousands of people were just receiving the gifts. நம்ம மட்டும் பெற்றுக்கொள்ளல, எல்லாருமே பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன வித்தியாசம் ரெபேக்காலுக்கும் அந்த வீட்டாருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெபேக்கால் வந்து ஈசாக்கை பெற்றுக்கொண்டால் மற்றவங்க பெற முடியல. அல்லேலூயா. அவங்க கிஃப்ட் மட்டும் பெற்றுக்கொண்டாங்க, நம்ம வந்து we got more than the gift.
Hallelujah.
Hallelujah. ஆவியின் வரங்களை பார்க்கலாம் மேலானதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Hallelujah.
Amen.
நான் அந்நிய பாஷை பேசுறேன், அது ஒரு கிஃப்ட், அது ஒரு லீஸ்ட் கிஃப்ட். இருக்கையிலே குறைஞ்ச வரும். இந்த தேச மக்கள் நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம், பரிசுத்தாவி பெற்ற இருக்கிறதுலே நீ குறைஞ்ச வரத்தை பெற்றிருக்கா. எலியேசர் எல்லாருக்கும் தான் கிஃப்ட் கொடுத்தானே, ஆனா நீங்க என்ன இல்ல, அந்த கிவரை பெறல, அந்த வரத்தை கொடுத்தவரை பெறல. நீங்க வரத்தை பெற்றிருக்கிறீங்க, நாங்க அதை விட மேல
பெற்றிருக்கோம்.
நீங்க எல்லாருமே வரத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுறோம், தீர்க்க தரிசனம் உரைச்சோம், நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம். ஆவியின் வரங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம், நாங்கள் வந்து ஆவியின் வரத்தை கொடுக்கிறவரையே பெற்றிருக்கோம். எல்லாரும் ஹீலிங் மினிஸ்ட்ரில எத்தனையோ பேர், அங்க ஆயிரக்கணக்கான பேர் சுகமானார்கள். எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அவங்க பெற்றாங்க, ஆனாலும் அவள் கிறிஸ்துவை பெறவில்லை. நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கும் பெந்தேகோஸ்தே மக்களுக்குள்ள வித்தியாசம். நீங்க ஆவின் வரங்களை பற்றி அந்நிய பாசையில குதிக்கலாம், அது அநேக போலி. இதுக்கு உங்க பாசைகள்லாம் போலி தான், உண்மையான வரத்தை கூட தரல. உங்களுடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் போய், அதெல்லாம் கஸ் ஒர்க். அது மனசுல யோசிச்சு சொல்றீங்க, நீ உண்மையான தீர்க்க தரிசனம் உரைக்கல. அப்படியே உண்மையான தீர்க்க தரிசனம் உரைச்சாலும், உங்களுக்கு உண்மையிலே உங்க ஊழியத்தில் சுகமாக்குதல் நடந்தாலும், அதெல்லாம் வரங்கள் தான். நாங்க தேவனையே பெற்றிருக்கோம், நாங்கள் அவருடைய வார்த்தையே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் ரெபேக்காளுக்கும் மற்ற எல்லாருக்குள்ள வித்தியாசம். She was the bride. Hallelujah. She received Isaac. Hallelujah. அந்த ஐசக் தான் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார், எலியேசர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதனால கத்ரா இயேசு கிறிஸ்து தான் பிரதர் பெனாம்க்கு அந்த வரங்களை கொடுத்து, ஹீலிங் கிஃப்டை கொடுத்து, நீ ப்ராபசி கிஃப்டை கொடுத்து, உலகமெங்கில் அதை கொண்டு செல்ல முடியாத செய்தார். எல்லாரும் அதை பெற்றுக்கொண்டாங்க. நம்ம வரங்களை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஜீசஸை நம்ம பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம் பாருங்க. இப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணு வந்து என்ன சம்மதம் தான், ஆனா ஒரு 10 நாள் இங்க கூட இருக்கணும். Let the damsel with us few days, at least 10 days என்று சொல்றாங்க. 55 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவள் சகோதரமும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள்.
10 நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருக்க வேண்டும், அதை பின்பு பிற்பாடு போகலாம். 10 நாள்னா எலியாசர் 10 நாள் வெயிட் பண்ணும். இவன் வந்துட்டு 1 டேல போகணும்னு விரும்புறான். அதே 1 டே தான், ஒரு நாள் நைட்டு வேணா தங்கலாம், 1 டேக்கு மேல இருக்க முடியாது. அவங்க சொல்றாங்க 10 நாள் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நல்ல பாருங்க, டினாமினேஷன் பீப்புள் வந்து சீக்கிரமா விட மாட்டாங்க, அந்த பெண்ணை சீக்கிரமா விட மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க வந்து என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு கலர் ட்ரெஸ் அப்படிம்பாங்க, அதெல்லாம் தேவையில்லது. மனவாட்டி கல்யாண வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டே வந்து மேரேஜில் பங்கு பெறட்டும், ரிசப்ஷன்ல அந்த கல்யாண வஸ்திரத்தை உடுத்திக்கணும். என்ன வெள்ளை வெள்ளைங்கிறது இல்ல, பல்லகத்துல நம்ம வெள்ளை தாங்க, பல்லகத்துல நாகரிகம் வேற. அந்த வெண் வந்து வன்வசரம் எது குறிக்க, பசுத்தத்துக்கும் தேவனுடைய நீதிக்கும் அடையாளம். அங்க நாகரிகமே வேற. அங்க இதே மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டிருப்போமா, நம்ம சொல்ல முடியாது. அதனால இப்ப இங்க வெள்ளையங்கிதான். இதே மாதிரி அங்க டெய்லர் நமக்கு வெள்ளையங்கி தச்சு தருவாரா? அங்க போயிட்டு ஜவுளிக்கடையில போய் நம்ம வெள்ளையங்கி வாங்குவோம் மாதிரி நாகரிகம் தான் வேற. அது நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அதனால அந்த வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்ட ஜெயங்குலனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்பட வெளிப்படுத்துல இருக்குது. அந்த வெண்வஸ்திரம் தான் நாங்க அடையாளமா தெரியும். அங்க நாகரிகமே வேற. இந்த நாகரிகம் இல்ல. இதை விட ரொம்ப ஸ்டாண்டர்ட் அது. கோடி மடங்கு ஸ்டாண்டர்ட். அங்க சந்தோஷம் கோடி மடங்கு அதிகம். ஆமே. இது அநித்தியமானது, அது நித்தியமானது. அதனால அங்க வெள்ளை டிரெஸ் நம்ம போட்டிருப்போமா? அது வேற நாகரிகம். ஜனங்கள் பாருங்க, அவங்களுக்கு வந்து வெளிப்பாடு இல்லை. அதனால வெள்ளை வாங்கி தரிக்கணும். இப்படி சில ரிசர்ச் சொல்லும் பொழுது கொஞ்சம் போராட்டம் ஏற்படுகிறது, கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அதனால எலியேசருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் கொஞ்சம் வந்து சில பேச்சுவார்த்தைகள் வந்தது. அவங்க விடாப்பிடியா பிடிக்கிறாங்க. 10 days வந்து அட்லீஸ்ட் 10 days இருக்கணும். இல்ல கத்தர் பிரயாணத்தை வாய்க்க செய்திருக்கிறார், உடனடியாக போக வேண்டும். ஆமே. அதனால பெண் என்ன மாத்து சொல்கிறாள், அவள் வாய்ப்பெருப்பை கேட்கணும். 10 நாள் இருப்பியா, உடனே வருதியா? அவள் வந்து போகிறேன் என்று சொல்கிறாள். அந்த வசந்த வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காலை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள்.
இப்பொழுது அடுத்த காரியம், 6வது காரியம், சம்திங் இன்சைட் அட் ரெபேக்கா. ரெபேக்காவுக்குள்ள இருந்து ஒன்னு சொன்னது, அவளுக்குள்ள இருந்து ஒன்னு செட் எஸ். ஹல்லேலூயா. அவளுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று சொன்னது, சம்திங் இன்சைட் ஆஃப் ஹர். இன்னைக்கு நமக்குள்ள ஒன்று இருக்கிறது, ஹல்லேலூயா. நமக்குள்ள இருந்து ஒன்று சொல்லுகிறது, போகிறேன். ஹல்லேலூயா.
ஆமென்.
எஸ் என்று சொல்லுகிறது. ஆமென்.
ஆமென்.
10 நாள் அல்ல, இப்பொழுதே நான் போகிறேன். ஆமென். இன்றைக்கே நான் போகிறேன் என்று அங்கே ஒப்பு கொடுத்தது. ஆனால் அருமையாவே, நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. அவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது, எஸ் என்று ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது. அது நமக்குள்ள இல்லைன்னா அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. அந்த அந்த வித்துல ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அவள் எஸ் என்று சொல்லுகிறாள். ஆமென். நமக்குள்ள இருந்து அது வந்து என்ன செய்யறது என்றால் கிரியை செய்யறது. பல பல காரியங்களை சொல்லலாம். மெசேஜில் வரும்பொழுது, மெசேஜில் வந்தா நீங்க வந்து ஆசீர்வாதமாக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையில வந்தா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்று நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்றோம். ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்யலாம். இங்க வந்தா உங்க பெண் வந்து ரொம்ப ஆவிக்குரிய பிரமா இருக்கும். இப்படி பல காரியங்களை நம்ம மற்றவங்கள்ட்ட ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லுகிறோம். சிலர் என்ன சொல்லுவாள் என்றால், இந்த மெசேஜ் வந்து கஷ்டமான காரியம், இது எல்லாராலும் வர முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துதான் நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை நம்பல ஞானசான எடுக்கணும். இது ஒரு கடினமான பாதை இப்படின்னு சொல்லுது, அப்படின்னு சொல்றது. சொல்ல போனா ரெண்டுமே ரைட்டு தான். இங்க வந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு, வார்த்தையை உண்மையா விசுவாசித்து உண்மையா ஃபாலோ பண்ணா, நேத்தனுடைய சத்தத்துக்கு சரியா கீழ்படிஞ்சா, கசாப் கடைச்சாங்க இருக்கிற அவன் சத்தத்துக்கு கேட்கக்கூடாது. அதனால மேத்தனுடைய சத்தத்துக்கு கீழ்படிஞ்சா நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடரும். ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது சுகம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் வரும், எல்லாமே கிடைக்கத்தான் செய்யும். அது ரைட்டு தான். அதே சமயத்தில் இது கடினமான பாதை, அதுவும் ரைட்டு தான். மனசு இல்லாட்டா இது கடினமான பாதை. நீ ஜுவல்ஸ் எடுக்கணும், சுடிவரை எடுக்கணும், எல்லாமே கடினமான பாதை. கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இங்க ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தேன், இப்போ நான் வந்து சிலர் வந்து இந்த கட்டுப்பாட்டை விட்டு வார்த்தைக்குள்ள அடைஞ்சிருக்கேன், வெளியே போனேன், இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறோம், வீட்டில் பெரிய டிவி வாங்கி வச்சுட்டோம், என்னைக்கு சர்ச்சை விட்டு போனாங்களோ உடனே பெரிய டிவி, உடனே சுடிதார் எல்லாமே வந்துடும், ஜுவல்ஸ் எல்லாமே வந்துடும், இவ்வளவு நாங்க இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கிறோம், நாங்க ரொம்ப ஃப்ரீடமா இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. சிலர் ஸ்டாண்ட் பண்ண முடியாம ரொம்ப ஃப்ரீடத்துல இருக்கிறாங்க, சுயாதீன சித்தத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் நீ பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா அவளுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று சொன்னது, எஸ் என்று சொன்னது. ஹல்லேலூயா. டைம் ஆஃப் டிசிஷன், தீர்மானிக்க வேண்டிய நேரம். Somebody said inside of me. Say yes. Hallelujah. எனக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று சொல்லுது. அவளுக்கு பல எண்ணங்கள் ஏற்படலாம். ஒரு பெண் மனசுல பல எண்ணங்கள் ஏற்படும். நம்ம அதை வந்து நிதானிக்க முடியாது. ஆண்கள் மனசுல இருக்கிறது கூட அறிஞ்சு விடலாம். ஆனா பெண்கள் மனசுல பல காரியங்கள் அந்த மனசுல தோன்றலாம். அவருக்குள்ள பல ரீசனிங் வந்தது. எப்படி போறது, எப்படி நம்ம இருக்கிறது, பல காரியங்களை சாத்தான் வந்து பல ரீசனிங்கை கொண்டு வரும் பொழுது அவளுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் என்ன சொல்றது என்றால் ரெஸ்பாண்ட் டு த கால். ஹல்லேலூயா. டீப் காலிங் த டீப். ஹல்லேலூயா. ஆழத்தை நோக்கி ஆழ கூப்பிடுகிறது. என்ன சொன்னது என்றால் எஸ் சொன்னது. ஹல்லேலூயா. எப்படி சொன்னது எஸ் எப்படி சொன்னா? அந்த எலியேசர் விளக்கி சொல்லுகிறான், இது எப்போ நான் வந்தேன், நான் குடிக்க தண்ணி தர வேண்டும், நீரும் உங்களுடைய கொட்டங்களுக்கும் மொண்டு பார்த்தேன் என்று யார் சொல்லுகிறாளோ அதே போல நானும் அப்படியே செஞ்சிருக்கிறேன். என்ன அறியாமலே இதோ அவர் வந்து அப்படி ஜெபிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் தண்ணீர் எடுக்கதான் நான் வந்தேன். ஏதோ தண்ணீர் எடுக்க போக வேண்டும் என்று எனக்கு வந்து ஒரு ஏவுதல் வந்தது. அவர் அப்படி சொல்லும் பொழுது நானே வந்து அவருடைய காலுக்கு அங்க ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன். அவர் ஜெபத்துக்கு ஏத்த மாதிரி செஞ்சிருக்கும் பொழுது என்ன இது, நான் அயந்த பாத்திரத்தை விஷயம். ஹல்லேலூயா. அவருடைய தரிசனத்தில் நான் ஒரு பாகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. See herself in the vision of that servant. அந்த சர்வன்டினுடைய விஷனில் வந்து அவள் ஒரு பாகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெட்கப்படுதல் என்று செய்யப்பட்ட பெண்ணாம் வந்து அந்த பிங்கரை வைக்கிறார். இதை ஆதியாம 24:7 அந்த பிங்கரை வச்சு ஒரு மனவாட்டியை கொண்டு வரும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு முன் சொல்லுகிறார். அந்த வசந்த வைக்கும் பொழுது அவர் அந்த கையில வைக்கும் பொழுது நீங்களும் அதுல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. I am the part of that vision. ஹல்லேலூயா. அந்த எலியேசருடைய கமிஷன்ல அவங்க ஊழியத்துல நானும் ஒரு பாத்திரா இருக்கிறேன் என்பதை அவள் வந்து அவருடைய இருதயத்தில் பல எண்ணங்கள் ஓடினாலும் கடைசியா அவருக்குள்ள என்ன வந்தது, கன்க்ளூஷனா என்ன வந்தது என்றால் ஐ ஆம் தட் பார்ட் ஆஃப் த விஷன். அப்படி இல்லைன்னா நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேனே, நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேனே. அப்போ அவருடைய விஷன்ல நான் ஒரு ஒரு ஆளாக இருக்கிறதுனால தானே நான் அப்படி செய்ய முடியுது. ஐ ஆம் தட் பர்சன். அந்த பர்சன் வந்து நானா இருக்கிறதுனால தானே, கர்த்தர் அப்படி நினைச்சதுனால தானே நான் அப்படி சொல்ல முடிஞ்சது. அவளுக்குள்ள அந்த எண்ணம் வரும் பொழுது நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரைட் டிசிஷன். ஹல்லேலூயா. கோல்டு கிடைச்சது, கல்யாண வஸ்திரம் கிடைச்சது, அங்க டிரெஸ் கிடைச்சது. இதை விட அவளுக்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் அவள் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு போகிறாள், ஐசக்குக்கு மனைவியாக மாறுகிறாள், ரைட் பிளேஸுக்கு போறாள், ரைட் பர்சன் கிடைக்கிறோம். இன்னைக்கு நீங்க ரைட் பிளேஸுக்கு வந்திருக்கீங்க, ரைட் பர்சன் வந்திருக்கீங்க. பாஸ்டர் என்ன ஜெபம் பண்றாரு, 300 சோல்ஸ் கிடியன் ஆதாயம் பண்ணது போல நான் ஆதாயம் பண்ணும். அந்த 300 நீங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னா என்னுடைய விஷயம்ல நீங்க ஒரு பாத்திரா இருக்கீங்க. நீங்க என்னுடைய விஷயம்ல ஒரு பாத்திரா இல்லைன்னா உங்க மனம் போல போவீங்க, அறகுறையா கீழ்ப்படிவீங்க, முழுசுமா கீழ்ப்படிய மாட்டீங்க. என்னுடைய விஷயம்ல நீங்க இல்ல, என்னுடைய கமிஷன்ல நீங்க இல்ல. என்னுடைய கமிஷன்ல நீங்க இருப்பீர்கள் என்றால் நீங்க அதுல ஒரு பாத்திரா இருப்பீங்க. நீங்க எஸ்ன்னு சொல்லுவீங்க. இதுதான் பிரதமருடைய விஷயம்ல நம்ம ஒரு ஆளா இருக்கிறோம். இதோ பாஸ்டருடைய விஷயம்ல நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க. இங்க வந்து 300 சோல்ஸ் அவருடைய வரிக்கு ஆயத்தப்படுத்துன்னு சொல்லும் பொழுது ஐ ஆம் ஒன் ஆஃப் தட் பர்சன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நான் ரைட் பிளேஸுக்கு வந்திருக்கிறேன். நான் வந்து ரைட் பர்சன், ஜீசஸ் கிரைஸ்டோடு கூட, வேர்டோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஸ்டாண்டிங் யுனைட்டட் வித் த வேர்ட். ஹல்லேலூயா. அதனால ரைட் பிளேஸ், ஆபிரகாமுடைய வீட்டுக்கு போவது ரைட் பிளேஸ். இது என்ன என்றால் அங்க ரைட் பர்சன் ஐசக் அவள் பெற்றுக் கொள்ள போகிறாள். ஹல்லேலூயா. அதனால அவள் எஸ் என்று சொன்னாள். எத்தனை பேர் எஸ் சொன்னாள்? வார்த்தைக்கு நம்ம எஸ் ஆமென்று ஆமேன் என்று அங்கீகரிக்கிறோம். ஆமே. அவருடைய வார்த்தையை ஆமேன் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமே. அவளுக்கு வந்து அந்த ஊழியக்காரன் மேல ஒரு ட்ரஸ்ட் வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் உண்மைதான், ஈசாக்கை பத்தி சொல்லுறதெல்லாமே உண்மைதான் என்று சொல்லி அவங்க நம்பிக்கை ஏற்பட்டது. சில நேரங்களில் நம்ம பேப்பர்ல நீங்க வாசிக்கும் பொழுது மோசமான காரியங்களை வாசிக்க முடியும். ஒரு பெண் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுகிறது. அதனால அவன் என்ன செய்யறான் என்றால் உனக்கு சினிமாவில் சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்ணை கொண்டு போயிட்டு அவன் வந்து விபச்சார விடுதி புரோக்கர்கிட்ட வித்து போடுறான். அவள் பாம்பேக்கும் கல்கத்தாவுக்கும் கொண்டு செல்லப்பட்டு அவருடைய வாழ்க்கையானது மோசமாகிறது. இப்படி பேப்பர்ல நிறைய பேரை பார்க்கிறோம். அநேகர் அந்த புரோக்கர் வந்து நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கிறான் என்று நீங்க பேப்பர்ல வாசித்திருப்பீங்க. அதனால என்ன செய்யறால், ஒரு பெண் வந்து தனியாக அந்த என்ன செய்யறால் அது போகிறது என்றால் ட்ரஸ்ட் வேணும், நம்பிக்கை வேண்டும். ஹல்லேலூயா. இதை மாதிரி வேற விதத்தில் அது கொண்டு போயிடக்கூடாது என்று சொல்லி இந்த காலத்தில் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த நேரத்தில் எலியேஸ் சொல்ற காரியங்கள் எல்லாமே அது ட்ரூ அப்படின்னு அவர் விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. அதே போல பிரதான் சொல்ற காரியங்கள்லாம் உண்மை நம்ம நம்ம கண்மூடித்தனமா விசுவாசிக்கல, நம்ம பைபிளோட ஒப்பிட்டு பார்க்கல. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லாமே அது ட்ரூ. ஹல்லேலூயா. இட் இஸ் a true saying of the Lord Jesus Christ. ஹல்லேலூயா. அதனால எல்லாமே கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் என்பதை நம்ம வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம வந்து எஸ் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோடு நம்ம போகிறோம். ஒரு மனுஷனை பின்பற்றி தான் போனார். ஆனால் அந்த மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரன், பரிசுத்தவான். அவர் சொல்ற காரியங்கள் எக்ஸாக்ட் அது நடக்கிறது, நடந்தது, நிறைவேறுவதே அதன் வியாக்கியானம். ஆமென். அதே போல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஃபட் மெசேஜ் நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமென். சம்திங் ஓபனிங் ஆஃப் த பேர்ட். இது வந்து என்ன சென்றால் ஓபனிங் ஆஃப் த பேர்ட் ஆயிருக்குது. அது எலியா சார் என்ன சொல்கிறான் என்றால், இதே போல என் எஜமான ஒருத்தர் இருக்கிறார், அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அவருடைய முதிர் வயதிலே ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்தது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது. மெல்கிசிதேக் அவரை சந்தித்தார். ஏல் சதாய் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரை சந்தித்தார். அவருடைய நேம் சேஞ்ச் ஆனது, அவருடைய பாடி எங்கா மாறினது, சாராவுடைய சரீரம் எங்காக மாறினது. அப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வந்தார். பிந்து என்று சொன்னால் 22 அதிகாரத்திலே அந்த கல்வாரிக்கு போனதை வாங்கி சொல்றார். இதை மாறி என்று சொன்னால் அவனை பலி செலுத்த சொன்னார் மகனை. அப்பொழுது அவன் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதான் அடாப்ஷன். அடாப்ஷன் தான், அப்பா எனக்கு வந்து 1000 தாங்க, 2000 தாங்க, 10000 தாங்க, 20000 தாங்க, அதான் அடாப்ஷனா? ரைட்டு. கேட்டு பெற்றுக்கொள்வது அடாப்ஷன் தான். ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்றோம். ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார், எவ்வளவு கேட்டாலும் தருவாரு. ஹல்லேலூயா. அவருக்கு ஒன்றும் குறைஞ்சி போறதில்லை. அது வந்து நம்ம புத்திரி சீவிகாரம். அதே சமயத்தில் தாப்பன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணுமே. புத்திரசாத்துல 2 பகுதி இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளு. நீ வந்து மகனாட்டும் உரிமையா கேளு, மகளாட்டும் உரிமையா கேளு, எல்லாம் தருவாரு. அதே சமயத்தில் நீ நல்ல பையனா இருந்தா, நல்ல பெண்ணா இருந்தா, தாப்பனுக்கு நீ முழுசுமா கீழ்ப்படிவா. அப்படி கீழ்ப்படியலன்னா புத்திர சுவீகாரம் உனக்கு இல்ல, இன்னும் வரல. கேட்கறதுக்கு நம்ம யோசித்தோம்னா அதுக்கும் புத்திர சுவீகாரம் வரல. விசுவாசம் இல்ல, நீ கேட்கல. நீ விசுவாசத்தோடு கேட்டா எல்லாம் தருவார். அதே சமயத்தில் எல்லாத்துக்குமே கீழ்ப்படியணுமே. தாப்ப சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியணுமே. ஒரு வேலை சொன்னா கோபப்பட்டா உனக்கு புத்திர சுவீகாரம் இல்ல. அதனால பாருங்க, ஈசாக்கு வந்து கர்த்தரஞ்சு ஆசீர்வதித்தார். அந்த பையனுக்கு எவ்வளவு கீழ்ப்படுதல் இருக்கு பாருங்க. தாப்பன் வந்து பலி செலுத்த முடியாத கயிறை கட்டி, கழுவி காலை கட்டி போடும்பொழுது ஒண்ணுமே கத்தல, அவன் அப்படியே கிடக்கிறான். தாப்பனுக்கு 100% அப்படியே ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. புத்திர சுவீகாரத்தை பெற்றான். அதே போல நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு வந்திருக்கிறது. நம்ம வந்து டோட்டல் சரண்டர் பண்ண வேண்டும். ஆமே. டோட்டல் சரண்டர் பண்ண வேண்டும். டோட்டல் பிளஸிங்கும் வாங்கணும். இன்னைக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நான் முற்றிலும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆமே. இயேசுவை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆமே. அதனால இதெல்லாம் எலியேசர் சொல்லும் பொழுது இட்ஸ் அ ஓபனிங் ஆஃப் தி வேர்ட். ஹல்லேலூயா. அந்த ரெபேக்கா வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லும் பொழுது முதல்ல இருந்து ஆபிரகாமுடைய அழைப்பில் இருந்து ஈசாக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் அந்த கால்வரி வரைக்கும் எல்லாத்தையும் அங்க ஓபன் பண்ணி பேசும் பொழுது அவள் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். இட் இஸ் ஓபனிங் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. வெள்ளியுடைமைகளையும் பெண்ணுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கொடுப்பதை அவர் வாங்குவதை விட இதை கேட்பது அவளுக்கு அதிக சந்தோஷம். இட் இஸ் ஓபனிங் ஆஃப் த வேர்ட். அதே போல சாபத்து மக்களுக்கு அந்த வரங்களை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்திலே பேய் போகுது, வியாதி சுகமாகுது, தீர்க்கதரிசனம் வரைச்சோம், அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று இந்த கன்வென்ஷன் பரிசங்கியார்கள் சாபன போதைகள் பெந்தகோச போதைகள் வந்து எல்லாரும் பொல்லாதெல்லாம் இஷ்டமா நிறைய சொல்லும் பொழுது அவங்க அதுல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நமக்கு அதை விட மகிழ்ச்சி
என்னதென்றால்
முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இஸ் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது நம்முடைய ஐசக்கை பற்றிய வெளிப்பாடு, நம்முடைய மனவாளனை குறித்த வெளிப்பாடு. எல்லா எல்லா புக்கும் இன்னைக்கு ஓபன் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. இஸ் எ கமிங் ஆஃப் தி லார்ட். அவருடைய வருகையானது நமக்கு எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிவிட்டது. அதனால நம்ம இதுல அதிக மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். ஆமே, நான் அதில் ஒரு பார்ட்ஸா இருக்கிறேன். ஆமே. அதனால அவை வந்து எஸ் என்று சொன்னார். சோ ஓபனிங் ஆஃப் த வேர்ட், சம்திங் இன்சைட் ஆஃப் யூ டோல்ட் ஹர் டு கோ வித் எலியேசர். எலியேசர் போக வேண்டும் என்று அது சொன்னது. ஐ ஆம் த பார்ட் ஆஃப் த விஷன். ஆமே. சம்திங் கிரேட்டர் தேன் கிப்ட்ஸ், வரங்களை பார்க்கிலும் மேலான காரியம். ஆமே. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே. அதனால் நம்ம செய்யல இருக்க சிலர் என்ன செய்யறாங்க, அந்த புக்கு அந்த புக்கு அந்த புக்கு. முஸ்லிம்கள் வந்து குரானை கீழே வைக்க மாட்டாங்க, மடியில் தான் வைப்பாங்க. குரானை வந்து குளிக்காம படிக்க மாட்டாங்க, அதுக்கு ரொம்ப பரிசுத்தம் தேவை, அதை பத்திரமா. அதே போல நம்ம மெசேஜ்ல புக்கு புக்கு ஏழு மூத்திர போஸ்தோம், ஏழு மூத்திர போஸ்தோம், அதை குரான் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த பைபிளை வந்து துறப்பட்டுருவாங்க. இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அந்த புக்கு சர்ச்சுக்கு போனாலும் அந்த புக்கு, எப்ப பார்த்தாலும் அந்த புக்கே படிக்கிறது. நான் இந்த புக்கு மேல வாஞ்சியா
இருக்கிறேன்.
இந்த புக்கில இருந்து ஒரு பகுதி தான் அது, அது சில காரியங்களை அங்க வெளிப்படுது. நான் பிரதப்பேனா 1120 செய்தி நான் நேசிக்கிறேன். இந்த பைபிள்ல இருக்க 66 புசத்து நேசிக்கிறேன். இன்னைக்கு சீல்ஸ் ஓபன் ஆயிருக்குது. அதனால பாருங்க, அவங்களை கள்ள போதைகள் அதிகமாக வழி நடத்துகிறார்கள். அந்த ஆத்துமாக்களை அதிகமாக தவறாக வழி நடத்துகிறது. அந்த ஆத்துமாக்கள் வந்து புத்தி இல்லாத கன்னிகளாக இருக்கிறார்கள், கைவிடப்படுவார்கள். நம்ம இன்னைக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கிறது. அவர் வந்து தேவனுடைய சிந்தையில இருந்து நம்ம வந்து நியூ ஜெருசலேம் போறோம். நம்ம தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறோம். அந்த கிரியேஷன் தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறது. ஃபைனல் டெஸ்டினேஷன் நியூ ஜெருசலேம். எல்லாம் நமக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிருக்குது. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரசங்கத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இதுவரைக்கும், எவ்வளவு பிரசங்க நம்ம நெட்ல கொடுத்துருக்கிறோம், எல்லாமே ஆண்டவர் ஓபன் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. இட் இஸ் ஓபனிங் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. அதை எலியேசர் எல்லாம் சொல்லும் பொழுது ரெபெக்கா அங்க நின்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, அவளுக்கு அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறது, அது உங்களுக்கு மகத்துவமா இருக்கிறது. அதனாலதான் அவள் வந்து எஸ் சொன்னார். Hallelujah. It is nothing but the truth. Hallelujah. And I have to write and I have said that. It is satya me allamal unnum illa. Ne Eliezer is a faithful servant of God. Hallelujah. Naan avarai trust pannukiren. Naan avarai follow pannukiren endru sonnal. Hallelujah. It is standing greater than gift. Naam ennaikku vandu varangalai paarkkilum melanadhai petrukondirukkom. Amen.
Amen.
அது நின்று என்ன செய்ய என்னதென்றால் பிறகு தன்னுடைய செய்தியில சொல்லுகிறார், டைம் ஆஃப் டிசிஷன், தீர்மானிக்கும் நேரம் என்ற செய்தியிலே அவர் என்ன சொல்லுகிறார், எந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் பார்த்தாலோ அதே ஒட்டகமானது அவளை அவருடைய ஃபியூச்சர் ஹோமுக்கு கொண்டு சென்றது. She was watering the power that was going to take her new home. அவருடைய நியூ ஹோம், புதிய வீட்டுக்கு, மணவாளுடைய வீட்டுக்கு எந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் பார்த்தாலோ அதுதான் அவளை கொண்டு சென்றது. ஒட்டகத்து தண்ணீர் பார்த்தது வீணாக போகவில்லை.
அல்லேலூயா.
அவன் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டான், தண்ணீர் பார்த்ததுக்கு காதணியும் பிரேஸ்லெட்டும் கொடுத்துட்டான். எதுவுமே நீங்க கத்திருக்காத சின்ன காரியம் செய்தாலும் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலன் கிடைக்காம போறதில்லை. இப்பொழுது அந்த ஒட்டகம் வந்து என்ன செய்ய, ஒட்டகத்துக்கு தண்ணீர் பார்த்தனால அந்த ஒட்டகம் அவளை சுமந்து கொண்டு அவளை நியூ ஹோமுக்கு கொண்டு செல்கிறது. அல்லேலூயா. அந்த ஒட்டகம் என்னது, பீஸ் ரெப்ரசன்ட் பவர். அந்த பீஸ், அந்த மிருகமானது வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால வல்லமைக்கு அடையாள பீஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அவருக்கு அந்த ஓபனிங் ஆஃப் த வேர்ட் வரும்பொழுது ரெவலேஷன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் from God. இது தேவனுடைய நேரடியாக உங்க உள்ளத்திலே வந்தது. நீங்க இந்த வெளிப்பாடு நேரடியாக உங்க உள்ளத்திலே வரும் பொழுது அதுதான் உங்களுக்கு நீர்பார்த்து கொண்டு வருது. ஹல்லேலூயா. மறுபிறப்பை கொண்டு வருகிறது. இப்பொழுது அவள் மறுபிறப்பு அடைந்து விட்டாள். இப்பொழுது அந்த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அந்த கேனல் என்ன செய்தது என்றால் அவளை நியூ ஹோமுக்கு கொண்டு சென்றது. ஹல்லேலூயா. அவள் அந்த மணவாளனை தழுவி கொண்டாள். ஹல்லேலூயா. ஃபைண்ட் ஐசக். இதை ஐசக் அவள் கண்டுபிடித்தாள். வித்வுட் எலியேசர் மூலமா, எலியேசர் இல்லாதபடி அவள் வந்து ஐசக்கை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த கேனல் இல்லாதபடி அவள் போக முடியுமா என்று கேள்வி, ரெண்டு கேள்வியை நீங்க வைங்க பாருங்க. ஒன்லி த சேவன் நோ த வே டு ஆபிரகாம் ஹவுஸ். ஆபிரகாம் வீட்டுக்கு போற வேண்டிய பாதையை இந்த எலியேசருக்கு தான் தெரியும். ஆபிரகாம் வீடு எங்க இருக்குன்னு எலியேசருக்கு தான் தெரியும். எலியேசர் இல்லாம வந்து என்ன செய்ய முடியாது? ஆபிரகாம் வீட்டுக்கு போக முடியாது. ஐசக்கை கண்டுபிடிக்க முடியாது. அதே போல இன்னைக்கு சாபனங்கள் வந்து தங்களுடைய பிரமாணங்களினாலே கிறிஸ்துவை கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்தால் முடியாது. ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த ப்ராஃபெட் இல்லாம போக முடியாது. இது வந்து டினாமினேஷனுக்கு ஒரு கம்பாரிசன். நம்ம ஆளுகளுக்கு என்ன கம்பாரிசன்? மெசேஜில் இருக்கவங்களுக்கு இவங்க வந்து கேனல் இல்லாமலேயே நம்ம பெயரலாம் நினைக்கிறாங்க. நாங்க ப்ராபர்ட்டை பிலீவ் பண்றோம், எலியேசரை பிலீவ் பண்றோம், ஏழாம் தூதரை பிலீவ் பண்றோம். ஓகே, கத்திற்கு சோத்திரம். ஆனா எங்களுக்கு கேனல் வேண்டாம், எங்களுக்கு பரிசுத்தாவி வேண்டாம். நாங்க எப்படி வேணாலும் ஜெயிப்போம். திக்கி தேசி திக்கி தேசி சொல்லிக்கிட்டு நாங்க மனவாட்டி மனவாட்டியும் சொல்லிக்கிட்டு நாங்க அப்படியே இருப்போம். நாங்க வார்த்தைக்கு பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு உலகமும் தேவை. எங்களுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் அவசியம் கிடையாது. எங்களுக்கு பிரேயர் எல்லாம் தேவையில்ல. மனவளம் தான் நம்ம கூட இருக்கிறாரு. எப்படி பாத்தீங்களா? அதனால இவங்க பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் தேவையில்லை, கேமல் தேவையில்லை. இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தேவை, எலியேசர் தேவை. சாபனத்துக்கு எலியேசர் வேண்டாம். நமக்கு வந்து எலியேசர் வேணும், ஆனா கேமல் வேண்டாம். எப்படி போக முடியும்? நடந்தேதான் போனோம். ரெண்டு காலம் கொண்டு நடந்துதான் போனோம். அவள் ஒட்டகத்தின் மேல் ஏறி போனாலும் பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா வந்து ஒட்டகம் இல்லைன்னா, அந்த ஒட்டகம் இல்லாம வந்து போனா, ரெண்டு காலில் நடந்து போனா வழியிலே மறிச்சு போக வேண்டிய சூழலை ஏற்படும். ரெண்டு காலம் வச்சு 500 மைல் நடந்து போக முடியாது. ஆனால் 500 மைல் ஃபியூச்சர் ஹோம் போகணும்னா பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ப்ராஃபிட் ஆண்ட் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். ஆனால் வந்து என்ன சொன்னால், நமக்கு பவர் ஆஃப் த ஹோலி கோஸ் வேணும். ஹல்லேலூயா. பவர் ஆஃப் த ஹோலி கோஸ் நம்மளை கொண்டு சொல்லணும்னா அந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்க்க வேண்டும். அந்த ஒட்டகத்துக்கு நம்ம தண்ணீர் வார்க்க வார்க்க அது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறது, அது புத்துணர்ச்சி பெறுகிறது, அது நம்மை கொண்டு செல்கிறது. ஹல்லேலூயா. வாட்டரிங் த சீட் பேட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நம்ம வந்து இந்த வார்த்தையை மெடிடேஷன் பண்ணி மெடிடேஷன் பண்ணி நான் நிறைய வசனங்களை மனப்பாடமே பண்றேன். நான் இன்னும் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சாகும் வரைக்கும் எனக்கு நான் அதை தான் செய்ய போறேன். இந்த வார்த்தை அவ்வளவு டேஸ்டா இருக்கு, இனிமையா இருக்கு. ஹல்லேலூயா. இதை அப்படியே படிச்சுட்டு போக மனசில்ல, அதை மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்க்க சொல்லுது. அதனால பாருங்க, நம்ம இதை மெடிடேஷன் பண்ண இந்த பைபிளையும் தீர்க்கதரிசி செய்தியை நம்ம மெடிடேஷன் பண்ண நம்ம வாட்டரிங் பண்ண தண்ணி ஒட்டகத்துக்கு தண்ணீர் பார்க்கிறோம். ஒட்டகத்துக்கு தண்ணீர் பார்த்தா அது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். சோர்வா இருக்கிறது அந்த ஒட்டகம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிருது, அது புத்துணர்ச்சி பெறுகிறது, நம்ம மகிழ்ச்சியா சுமந்து கொண்டு போகிறது. மனவாளுடைய வீட்டை நோக்கி சொன்னது, எங்களுக்கு பரிசுத்தாவியெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பைபிள் வேண்டாம், நாங்கள் சீல்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்போம், அதுதான் எங்களுக்கு பைபிள். நம்ம 1120 செய்தியும் படிக்கிறோம், 66 புஸ்தகத்தையும் படிக்கிறோம், எல்லாமே நமக்கு தேவை. ஹல்லேலூயா. 10 ஒட்டங்களுக்கு நம்ம தண்ணீர் பார்த்தால் நம்ம இன்னைக்கு வேர்டுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ண அது நமக்கு வந்து பவரை கொண்டு வருது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு ஸ்டிமுலேஷனை கொண்டு வருகிறது. ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன் கொண்டு வரும் பொழுது இதை நினைச்சிருந்தால் அந்த ஹோலி கோஸ்ட் பவர், நமக்குள்ள இருக்கின்ற பவர் நம்மளை ஃபியூச்சர் ஹோமுக்கு கொண்டு செல்கிறது, நம்ம ராப்சருக்கு கொண்டு செல்கிறது, நமக்கு பாடி சேஞ்ச் கொண்டு வருகிறது. எத்தனை விசுவாசிக்கிறோம்? She was caring for the camel. நமக்கு இன்னைக்கு பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. Power comes in the opening of the word. And the word the meditation panna, meditation panna. Ovvoru mura padikkum bodhu adu namakku new ah irukkirathu. ரெபேக்காவை ஒவ்வொரு முறை நான் தரிசனம் பண்ணும்பொழுது அது நமக்கு நியூவா இருக்கிறது. ஒவ்வொரு மெசேஜ் நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் அது நமக்கு நியூவா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நமக்கு பவர் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் கொண்டு வருகிறது. ஆமென். வி நீட் தி பவர். ஆமென். பவர் இஸ் தி ஓபன் வேர்ட். ஓபனிங் ஆஃப் தி வேர்ட். முத்திரை திறக்கப்படுது, வார்த்தை நமக்கு திறந்தது. ஹல்லேலூயா. அது நமக்கு பவரை கொண்டு வருகிறது. சிலர் வந்து எலியேசர் வேண்டாங்கிறாங்க, சிலர் கேமல் வேண்டாங்க. எலியேசருக்கு தான் பாதை தெரியும், கேமல் தான் சுமந்து போகணும். நமக்கு எலியேசரும் தேவை, கேமலும் தேவை. ஹல்லேலூயா. ரெண்டும் இல்லாம போகணும். நம்ம ப்ராஃபிட்டை பிலீவ் பண்றோம், நம்ம பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை பிலீவ் பண்றோம். ஆமென்.
ஆமென்.
யூ ஆர் வாக்கிங் இன் த ரைட் டைரக்ஷன். ஹல்லேலூயா. தவறான பாதையில போகல, நம்ம சரியான பாதையில போகிறோம். கடைசியாக, கடைசி குறிப்பு நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவள் அங்கே வரும்பொழுது சம்படி சொல்ல, திஸ் இஸ் ஐசக் ஆர் நாட், திஸ் இஸ் கிரைஸ்ட் ஆர் நாட். பாதையின் முடிவில், எந்த த ரோடு, எந்த த ஜேர்னி. இப்ப பாதையின் அந்த பிரயாணத்தின் முடிவில் வந்தாய்விட்டது, பாதையின் முடிவில் வந்தாய்விட்டது. அந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஒருத்தர் சொல்லணும், இது வந்து அண்ணா எதிர்த்தால வர்றவர் ஈசாக்கா அல்லது வேற யாரா அப்படிங்கறத. கடைசியிலையும் அந்த எலியேசர் மினிஸ்ட்ரி அங்க இருக்கிறது. அந்த கடைசியா எலியேசர் மினிஸ்ட்ரி என்ன வந்தால், அது எலியேசர் தானா, அது ஈசாக்கு தானா, அது யார், அங்க வருகிற யார் என்று கேட்கும்பொழுது, அவர் தான் என்னுடைய எஜமான் என்று அவன் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டுக் கொண்டாள்.
இது 63ல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, சாயங்கால வேளையிலே ஈசாக்கு இங்க வருகிறார், தியானம் பண்ணும்படியாக வருகிறார், வயல்வெளிக்கு வருகிறார். அப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒட்டங்களை காண்கிறான், ரெபேக்காலை பார்க்கிறான். ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து, 64 சொல்ற, ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க ஈசாக்கை கண்டபோது, ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதர் யார், ஹூ இஸ் தட் பர்சன், இட் இஸ் இட் ஐசக் ஆர் நாட், அது ஈசாக்கா அல்லது வேற யாரா. இவ்வளவு நேரம் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இப்பொழுது கடைசியாகவும் அந்த பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு, அந்த எலியேசர் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அங்கே எதிர்த்தாப்புல வர்றது யாரு, எண்ட் ஆஃப் த ரோடு, ஈவினிங் டைம். அப்பொழுது என்ன சொல்றாள், அதுதான் என்னுடைய ஜெமா. உடனே ஒட்டகத்தை விட்டு அவள் இறங்குகிறாள். பாருங்க, கடைசியில் இன்னைக்கு நம்ம கடைசி நேரத்தில் வந்திருக்கோம். ராப்சர் வந்து சமீபமா இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபால்ஸ் கிரைஸ்ட் தழுவிடக்கூடாது. பிரணாம் கிரைஸ்ட் ஒரு குரூப் சொல்லுது, இன்னொரு குரூப் ராபோஜன வேண்டாங்குது, இன்னொருத்தன் ஏதோ ஒரு உபதேசங்களை சொல்லுதா, இன்னும் தவறான தவறான காரியங்கள் எல்லாம் பேசுறாங்க. இங்க வந்து அதை பேசும்பொழுது நான் அதை கண்டம் பண்றேன், அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. பல பல உபதேசங்களை கொண்டு வந்துட்டு இங்க வரும்பொழுது நான் மெசேஜில் அதை கண்டம் பண்ணும்பொழுது அவங்களால அது பேர் தாக்கு முடியாது. கண்டம் பண்ணா மனம் திரும்பு, உன்னுடைய வேண்டாத பேச்சுகள் எல்லாம் விடு, வேண்டாத வியாக்கியானத்தை விடு, தவறான வியாக்கியான அங்கங்க கேட்டுட்டு வந்த வியாக்கியானத்தை எல்லாம் விடு, மனம் திருந்து. மனம் திருந்ததுக்கு பதிலாக பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாருன்னா நிலைச்சு நிக்க முடியாதுதா, ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம ஏன் வேண்டாத வாயை திறந்து நுழலும் தன் வாயால கெடும் சொன்ன மாதிரி தேவையில்லாத காரியங்களெல்லாம் நம்ம ஏன் பேசுறது, கண்டவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஏன் நம்ம சொல்றது, அங்கங்க சுத்திட்டு அவங்கவுங்க கேட்கறதா நம்ம சொல்ல முடியுமா? ஃபால்ஸ் கிரைஸ்ட் இருக்கிறாங்க. அதனால கடைசி நேரத்தில் அந்த எலியேசர் என்ன சொன்னா, அவர் யாரு, நான் வந்து தவறான நபரை போய் தழுவிடக்கூடாது, சரியான நபரை. கடைசி நேரத்திலையும் கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது, தட்ஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா, அதுதான் என்னுடைய எஜமான், தட் இஸ் மை மாஸ்டர், ஹல்லேலூயா. உடனே போய் என்ன கல் கொட்டகத்தை விட்டு இறங்கினால் அவள் வந்து ஈசாக்கை தழுவி கொண்டாள். அதே போல கேப்பர் நினைச்சாங்க, கடைசி நேரத்தில் நம்ம மெசேஜ் மெடிடேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நிறைய ஃபால்ஸ் டாக்டின் வருது, வேண்டாம், நீ அனுப்பி தழுவிறத. டோன்ட் எம்ப்ரேஸ் இட், அது ஃபால்ஸ் கிரைஸ்ட். அது தவறான ஈசாக்கு, அது உண்மையான ஈசாக்கு கிடையாது. அதனால மெசஞ்சர் பாயிண்ட் அவுட் பண்ணுகிறார், தட்ஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா, தட்ஸ் தி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், ஹல்லேலூயா. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் நீ தழுவிக்க, நீ ஃபால்ஸ் டாக்டின போய் தழுவிறாத. உங்களுக்கு அநேக ஃபால்ஸ் டாக்டின் கடைசியில் ஏற்படும். நீ போய் டோன்ட் எம்ப்ரேஸ் தி ஃபால்ஸ் டாக்டின், ஹல்லேலூயா, பட் எம்ப்ரேஸ் தி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், ஹல்லேலூயா. அதனால பாருங்க, கடைசி நேரத்தில் அதிதமான ஒரு இது வரும் பொழுது அந்த அந்த எலியேசர் வந்து, அது என்னுடைய எஜமான். That is what man is this? And the mention yar in the 65th verse, it is my master. Hallelujah.
Amen.
இன்னைக்கு கடைசி நாட்டில் நிறைய பேர் தழுவி போயிடுறாங்க. கடைசி நாட்டில் நிக்க முடியாது. அங்கே ஒரு ஊழியக்காரன், கத்ரால் அழைக்கப்பட்ட ஒரு பாஸ்டர் இருக்கிறார், கத்ரால் அழைக்கப்பட்ட ஒரு தீக்கதேசி இருக்கிறார், அந்த வார்த்தையை பகுத்து போடுகிற ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் எப்படி பாயிண்ட் அவுட் பண்றாரு, அந்த பாயிண்ட்ல போ, கண்டவங்க பேச்செல்லாம் கேட்காத, ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்களை கேட்காத, தாறுமாறான உபதேசங்களை கேட்காத, அது ஃபால்ஸ் கிரைஸ்ட். அது அந்த ஃபால்ஸ் கிரைஸ்ட் ஃபால்ஸ் டாக்டின்ல போகாத, ஹைபிரிட் ரிலிஜியன்ல போகாத. உன்னுடைய போதகர் உனக்கு டைரக்ட் பண்ணுகிறார். ப்ராஃபிட் என்ன சொல்லுகிறாரோ அதை பாஸ்டர் சொல்லுகிறார். என்ன, நாங்கள் சொன்ன சுவிசேஷத்தை தவிர வேற ஒரு சுவிசேஷத்தை நீங்க வந்து உங்களுக்கு ஒருத்தன் சொல்லுவான், அந்த அளவு சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள். கலாத்தியர் 1:8 வாசிக்கிறோம், பவுல விதமா சொல்றாரு, அதனால வேற ஒரு சுவிசேஷத்தை சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று மறுபடியும் சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம். வாய்ஸ் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அவன் வந்துருச்சுனால அங்க சாயங்கால வேலையிலே அங்க வந்தார். அதனால மீட்டிங் த ஏர், ஹல்லேலூயா. அது பூமியில் அந்த சந்திப்பு இல்லை, அது ஆகாயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஈசாக்கு தன் வீட்டை விட்டு வருகிறார், அவர் பல்லவத்தை விட்டு இறங்கி வருகிறார். நம்ம இந்த பூமியிலிருந்து போய் அந்த எம்ப்ரேஸ்மெண்ட் வந்து அதை தழுவிக் கொள்வது, அவர்களே நம்ம இணைக்கப்படுவது மத்தியவானமாக இருக்கிறது. அப்பொழுது அவன் என்ன செய்வான் என்றால், அங்க டென்த்துக்கு போனான். டென்த் போய் வந்து அவளை நேசித்து அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். கடைசி வசந்த வாசிக்கிற,
அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்.
பாருங்க, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அம்மா செத்து போயிட்டாங்கன்னு ரொம்ப கவலை, இப்பொழுது மனைவி வந்த பிறகு அந்த ஆறுதல் அடைகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கல்வாரியில நமக்காக மரித்தார். ஆமென். அவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன? ஒரு பிரைட பெறணும், குறைதரை இல்லாத பசுத்தம் பிழையற்றதுமான மகிமையான ஒரு சபையை பெறுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அச்சீவ்மெண்ட் சிலுவையில் மரிச்சதனுடைய அச்சீவ்மெண்ட் அதுதான். கடைசி நேரத்தில் ஒரு குறைதரை இல்லாத ஒரு மனவாட்டியை பெறுவார் என்று பால் புரோபசை பண்ணும் பொழுது, இன்னைக்கு அந்த பிரைடு காட்சியில தோன்றும் பொழுது, அதை பெற்றுக் கொள்ளும் பொழுது, ஆகாயத்தில் அதை சேர்த்துக் கொள்ளும் பொழுது அவருடைய துக்கம் நீங்கிவிடுது. அவருடைய ரெடெம்ப்ஷன் பிரைஸ் நமக்காக செலுத்தினார், இப்பொழுது அவள் கிடைத்து விட்டால் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைகிறார். ஹல்லேலூயா. நமக்கும் துக்கம் நீங்கி போகுது, நம்முடைய பிரைட் குரூம் நம்ம அடைந்து விட்டோம், அவர் நம்மளை எம்ப்ரேஸ் பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. எல்லா விதமான துக்கத்துக்கும் முடிவு, இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு. அது இல்லையே, இது இல்லையே, நமக்கு அந்த அற்புதம் நடக்கலையே, இது நடக்கலையே, எல்லாத்துக்குமே முடிவு. அவருக்கும் துக்கம் நீங்கி விடுது, நமக்கும் துக்கம் நீங்கி விடுது. அதனால அனுஜந்தால் அந்த டென்த்ல கூட்டி சென்று அங்கே வந்து அவன் ஆறுதல் அடைந்தான் என்று பார்க்கிறோம். ஆமே. இப்பொழுது இன்விசிபிள் யூனியன், அப்பொழுது இது விசிபிள் யூனியன். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம், லிட்டில் கிரைஸ்ட் மகிமையில நம்ம தரிசிப்போம். எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். This is a story of redemption. மேப்பினுடைய ஸ்டோரியாக இருக்கிறது. மத்தேயு 24 அந்த வெளிப்பாடு இங்க இருக்கு. ஆகாயத்தில் நம்ம இயேசுவை சந்திப்போம். எல்லாத்துக்குமே, எல்லா துக்கத்துக்கும் முடிவு, எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு. அவர் கல்வாரியில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இப்பொழுது அவர் ஆறுதல் அடைகிறார். He got a bride. A perfect bride, Rebecca, a virgin bride, virgin to the word of God, the power of the Holy Spirit, camel, நம்ம ஃபியூச்சர் ஹோமுக்கு கொண்டு வருது. நம்ம இந்த கேமலுக்கு வாட்டர் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ப்ராஃபிட்டும் தேவை, பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்டும் நமக்கு தேவை. வேற விதமாக ட்ரை பண்ணும் பொழுது ஃபெயிலியர் ஆகிவிடும். கள்ள போதர்கள் தவறாக நடத்துவார்கள். கள்ள போதர்கள் ஜனங்களை புத்தி இல்லாத கன்னிகளாக மாற்றுவார்கள். பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் அவங்களுக்கு கிடைப்பதில்லை. அன்னைக்கு கர்த்தர் நமக்கு எல்லா விதமான கண்மைத்தை, எல்லா விதமான வெளிப்பாடுகளையும், தேவ ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால கர்த்தருக்கு நம்ம சோத்திரங்களின் துதிகளை நம்ம எடுக்கலாம். கர்த்தாவே நமக்கு சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. நீர் பாராட்டின எல்லா விதமான நன்மைகளுக்காக நமக்கு சோத்திரம், இறக்கங்களுக்காக தயவுக்காக நமக்கு சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ் அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. நீ தான் எங்களை கற்புள்ள கன்னியாக மாற்றி வரிக்கு நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, சூத்திரம். மஞ்சைகள் தீத்திடு வந்திடுவார், வரும் என்று நாம் அழைத்திடுவோம். மஞ்சைகள் தீத்திட வந்திடுவோம், வரும் என்று நாம் அழைத்திடுவோம். வானத்திலே வந்து சேர்ந்திடுவார், சொல்லைதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நீயாருள்ளமே நீக பொங்கிடுவே தாமல்லையா புதி சாத்திடுவோ. நம்பியாருள்ளமே நீக பொங்க எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, என்னை துதிக்கிறோம். உங்களுடைய வேத வசனங்கள் எல்லாமே வெளிப்பாடு இருக்கிறது. எல்லா விதமான சாப்டரும் எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. அது எங்களுடைய ஆத்ம ஆகாரமாயிருக்கிறது. பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவாப்பமாயிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது அந்த ஜீவாப்பத்தை புசித்திருக்கிறோம். எங்களை கொண்டுள்ள நம்முடைய பர்பஸ் என்ன? நாங்கள் எப்படி நாங்கள் லீடிங் பண்ணி கொண்டிருக்கிறோம்? எப்படி முன்னேறி போய்கொண்டிருக்கிறோம்? வார்த்தையில நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை இவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்திருக்கிறோம். உங்களுடைய மனசுல இருந்த விருப்பம் என்ன? உங்களுடைய பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் என்ன? எல்லாத்தையுமே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தியிருக்க. உங்களுடைய தீர்க்க தரிசி எதற்காக நீர் அனுப்பினீர்? கர்த்தருடைய தூதனானவர் ஏன் அவர் இறங்கி வந்தார்? எல்லா காரியங்களையும் இவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, வசனத்தின் வார்த்தையோடு சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் கிராண்ட் பண்ணுகிறார். நீ சர்வபலமுள்ள தேவனாயிருக்க, நீ சிஷ்யகர்த்தராக எங்களை உலகத்திலே கொண்டு வந்தீர். கல்வாரியிலே எங்களுக்கு ரிடெம்ஷனை சம்பாதித்தீர். இப்பொழுது எங்களை மேல கொண்டு செல்வதற்காக நீ பலமுள்ள தூதனாக, ஏஞ்சல் ஆஃப் காடாக வந்திருக்கிறீர். பவர் ஆஃப் த ஹோலி கோஸ் எங்களை நியூ ஹோமுக்கு கொண்டு செல்கிறது. நாங்கள் ஆகாயத்திலே உண்மை சந்திப்போம் என்ற நம்பிக்கையை தந்திருப்பதற்காக சோத்திரம். இப்பொழுது பிரயாணத்தின் முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய துக்கங்கள் எல்லாத்துக்குமே முடிவு உண்டு. எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே முடிவு உண்டு. நாங்கள் அங்கே நித்திய மகிழ்ச்சியை நாங்கள் பெறுவோம். உம்மோடு கூட நாங்கள் இணைக்கப்படுவோம். சதா காலங்களில் உம்மோடு கூட வாடுவோம். அவிதமான ஒரு எட்டர்னல் லைஃப், எட்டர்னிட்டியை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு சோத்தம். கர்த்தாவே, நாங்கள் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை நடத்துவதாக முழங்கால் போயிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது சகோதரர் ஜீவானந்த் அவர்கள் வந்து பாடலை நடத்தும் பொழுது நாம் எல்லாரும் இணைந்து நின்று காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடலின் 343, பாடலின் 343, மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில்.
மகிமையின் ராஜா மகிமையோடு
நேசிக்கிற கர்த்தராகிய இயேசுவேயுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த பியூட்டிஃபுல் ரெபேக்காவாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் அந்த ஐசக்காய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆகாயத்திலே நாங்கள் சந்திக்க வேண்டும். எங்களுடைய லைஃபினுடைய கோல் அதுதான். அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தருடைய தூதனானவர். ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் எங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு வருகிறது. அந்த வல்லமையினாலே, அந்த வெளிப்பாட்டினாலே நாங்கள் ஆகாயத்திலே நம்மை சந்திப்போம் என்ற எங்களுக்கு அவ்விதமான நம்பிக்கையை தந்திருப்பதற்காக சோத்ரம். அதுவரைக்கும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீர் ஆண்டவரே எங்களை அழைத்தி தெரிந்து கொண்டீர் என்பதை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராயிருக்க இந்த உலகத்தில் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிக்கிற தேவனாயிருக்கிறேன். எங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறேன். அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறேன். இப்பொழுது எங்களுக்கு அதிசயம் தேவை, அங்கே எங்களுக்கு அதிசயம் தேவைப்படாது. இப்பொழுதுதான் எங்களுக்கு தேவை. இந்த மாம்சத்தில் இருக்கும் பொழுதுதான் தேவை. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அது தேவை. இப்பொழுது எங்களுக்கு ஹீலிங் தேவை, எங்களுக்கு சால்வேஷன் தேவை, எங்களுக்கு பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தேவை, எங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் மெரக்கில் எல்லாமே தேவைப்படுகிறது. எல்லாத்தையுமே நீ சம்பாதித்திருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கிராண்ட் பண்ணுவீராக. வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகளுக்கு அதை கிராண்ட் பண்ணுவீராக. அவர்களுக்கு மத்தியில் பெரிய சாட்சிகள் வரட்டும். கர்த்தாவே அற்புதங்கள் இங்கே வாசிக்கப்படட்டும். நீர் அவ்விதமான காரியத்தை நீ செய்வீராக. கர்த்தாவே நீர் ஒரு ப்ராஃபட் அனுப்பி அவருக்கு அவருடைய வரங்களை கொடுத்தது மட்டுமல்ல, ஓபனிங் ஆஃப் த வேர்ட் நீர் கொடுத்திருப்பதுக்காக சொல்றோம். நாங்கள் அன்றைய வரங்களை நாங்கள் பெற்றது மட்டுமல்ல, அன்றைய வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டோம். அதோடு கூட நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டோம். கர்த்தாவே விதமான கிருபை தந்திருக்கிறேன். வசனத்தை கேட்ட அனைவரின் நீர் ஆசீர்வதியும் பிள்ளைகளுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்க்கு பதில் அளிப்பீராக. மறுபடியும் நாங்கள் மாலை நேரத்தில் கூடி வரும் பொழுதும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இந்த லைஃப் ஆஃப் மோசஸ் குறித்து தொடர்ந்து தியானிக்கும் பொழுது எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நீ உங்களுடைய வார்த்தையை ஆசீர்வதித்து அனுப்பும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை சுற்றிலும் ஐக்கியப்படத்தக்கதாக நீராண்டரே மாலையிலே நல்ல ஐக்கியத்தை தருவீராக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் ஏற்படுத்த இந்த காணிக்கைகள் தசோபாங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. எல்லாத்துக்கும் நீர் பலன் அளிப்பீராக, பதில் அளிப்பீராக. ரிவார்டர் நீராண்டவரே சின்ன காரியம் செய்தாலும் அதுக்கு அதிகமான பலனை கொடுக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியத்தக்கதாக எங்களை நிரப்புவீராக. எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். The glory to me, I love this love, it's wonderful love. Yavum avarukke kirishesh, velatsuva. மகிமையாவும் அவருக்கு அவருக்கு கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.